இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுகிறோம் ஐயா, தொழுகிறோம் ஐயா, தொழுகிறோம், தொழுகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திற்கு சபையிலே கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியாய் அதர்சனமான தேவனாய் எங்கள் மத்தியிலே நீர் உலாவிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று வாக்குரைத்தவரே, எங்கள் மத்தியிலே நீர் உலாவிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு நன்மை நடக்கட்டும் ஆண்டவரே, எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் இயேசுவே உம்மாலே நடக்கட்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். உடைய ஜனங்கள் வாழ்ந்திருப்பார்களாக, உம்மோடு வாழ்வார்களாக, உண்மை தேடுவார்களாக, உன் பக்கம் திரும்ப கத்தாவே நீ கருவி செய்யும் மன்றாடுகிறோம். உடைய நாமத்துக்குரிய மகிமை கணத்தை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வஸ்திரத்துக்குள்ளே, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே, அவருடைய ஊழியத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். இன்றைக்கு இந்த மத்தியில் தேவனுடைய ஊழியத்தை செய்வோம், கர்த்தருடைய வசனத்தை நமக்கு போதிக்கவும். அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் வசந்த் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்காங்க. சோ கொஞ்ச நேரம் அவருடைய கதைச்சிருக்கேன், உறவாடி இருக்கிறேன். பழகிறதுக்கு ரொம்ப எளிமையானவர். அதன் அமெரிக்காவிலே தேவனுடைய சபைய பந்தைகளை மேய்த்து வருகிற ஆண்டோடு ஊழியத்தை செய்து வருவர். அது மாத்திரமல்ல, இந்தியாவிலும் இலங்கையிலும் நேபாளத்திலும் கூட தேவனுடைய ஊழியர்களை செய்து வருகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்பட்டாகட்டும். பரிசுத்தாவோடு இணைந்து இசைந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர். தேவ ஜனங்களை விடுதலையாக்கிற டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில அதிகமாக கர்த்தரானவரை பாவிக்கிறதாக பார்க்கிறேன். ஆகவே நம்ம எல்லாரும் விடுதலையாகி கர்த்தரோடு நெருங்கி ஆவியோடு நடந்து தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற போறோம். ஆகவே உங்க சார்பில் அறிவியான ஊழியக்கான போது அன்போட வரவேற்கு நம்ம எல்லோரும் கரைகளை தேடி அவரை
ஹலெலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை யாருன்றே தெரியாமல் அன்பாய் வரவழைத்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹலெலூயா. இந்த சபையில வெளியில வரும்போது நல்ல ஒரு தேவ பிரசன்னத்தை அதிகமாக உணர முடிந்தது. வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிகளுடைய இசைகளை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஹலெலூயா. தேவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் பேர் ஆஸ்வின் மைக்கேல். நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தவன். யாருக்கும் ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை இல்லாமல் இருக்கிற நாட்களிலே கர்த்தர் என்னை அரபு தேசத்தில் என்னை ரட்சித்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்டது. ஒரு பாவி மணந்திரும் போது பல்லவத்திலே எப்படி இருக்குதா சந்தோஷம்? ஹல்லேலூயா. நம்ம ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒரு நாளும் இழந்து விடவே கூடாது. நம்ம ரட்சிக்கப்பட்டனால ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவங்க, அப்படியாக ரட்சிக்கப்பட்டீங்களான்னு, இப்ப யாராவது ரட்சிக்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டீங்களா, அப்படி இருக்கக்கூடாது. ஆவி அன்பை நாம் என்றும் தரித்தவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் அந்த நாளில் என்னுடைய பாவங்களை மன்னித்தார். அநேக விட முடியாத பழக்கங்கள் எனக்குள் இருந்தது. ஸ்மோக் பண்றது, ட்ரிங்க்ஸ் பண்றது, கோபம் வந்த யாரை அடிக்கிறது, போலீஸ் பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து ஒரு சமாதானத்தை எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த நாளிலிருந்து நான் இயேசுக்கு என்னை அர்ப்பணித்தேன். அதன் மூலமாக அமெரிக்க தேசம் வர ஊழியங்களை செய்யும் தேவன் கிருபை பாராட்டினார். அதற்காக நன்றி. தேவனுடைய தோட்டத்தில் இப்படி அருமையான தேவ பிள்ளைகளை, ஊழியரை இசைகளோடு பார்க்கிறதுல உண்மையாக என் ஆவிக்குள்ளாக நான் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. இலங்கை தேசத்தில் அவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் கர்த்தர் அங்கிருந்து வேறு பிரித்து நான் வீணாய் போகாதபடி அவராக நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய தோட்டத்திலே நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொன்னவனமாக நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து உங்களுக்காக அதிகமாக நான் ஜெபித்து உங்களுடைய விளைவினங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படி நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை அதற்கு முன்பாக நாம் கவனமாக தியானிக்கலாம். வேத வசனம் மனுஷனால் எழுதப்பட்டவைகள் அல்ல, மனித ஞானத்தினாலும் எழுதப்பட்டவைகள் அல்ல. அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் வெளிப்படுத்தல் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற பகுதியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த பூமியில பாக்கியவான்கள் என்று சொல்லும்போது ஒருவர் வசதி நிறைந்தவராக இருக்கட்டும், இல்லையென்றால் அவருக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தால் அவரை பாக்கியவான்கள் என்று சொல்கிறோம். பரலோகத்தின் பார்வையிலே வேதம் யாரை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது? நாம் இதில் எத்தனை பேர் நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம், இல்லையென்றால் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாறப்போகிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். ஹலேலூயா, ஹலேலூயா. சில வேளையில் நம்ம வெளிநாடு போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் என்று நினைப்போம். அநேக வேளையில் அது ஒரு ஏமாற்றங்களாகவே இருக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்களாக நாம் வரும்போது எங்கே இருந்தாலும் அது ஒரு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். அது வனாந்தரமாக இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஹலேலூயா. அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் யார் பாக்கியவான்கள், யார் பாக்கியவதிகள் என்பதை வேதம் எப்படி சொல்லுகிறது என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேத வசனங்களை தியானிக்கும் போது பிரியமானவர்களே, நிச்சயமாக ஒரு அன்போடு ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் இருக்கும்போது இந்த வெளிப்படுத்தல் பகுதி நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:3 நாம் பார்ப்போம் என்றால், த புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 1:3 1:3
இந்த தீர்க்க தரிசன வசனங்களை
வாசிக்கிறவனும்
கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும்
பாக்கியவான்கள்.
காலம் சமீபமாயிருக்கிறது.
ஹல்லேலூயா. இங்கே முதலாவது பாக்கியவான்கள் என்று வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இந்த வேத புஸ்தகம் மற்ற புஸ்தகங்களை போல அல்ல. இந்த பூமியில் எவ்வளவோ புஸ்தகங்களை எழுதினார்கள், எவ்வளவோ புஸ்தகங்களை அச்சிட்டார்கள், ஆனால் எந்த புஸ்தகமும் ஒரு மனிதனை மாற்ற வல்லமையுள்ள புஸ்தகம் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த பைபிள் தானே நம்மளெல்லாம் மாற்றிச்சுது. ஹல்லேலூயா. நம்ம உடைஞ்சு போன வேளையில கர்த்தர் நம்ம இந்த வசனங்களின் மூலமாக தேற்றினார், வசனங்களின் மூலமாக வியாதிகளை மாற்றினார். இந்த ஜீவ வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கேட்கிறதற்கு நாம் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. எவ்வளோ லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் பீப்புள் இந்த உலகத்தில் இருந்து மறித்து போனவர்கள் இந்த வார்த்தையை கேட்க முடியாமல் போய்விட்டார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இதை நாம் வாசிக்கவும் கேட்கவும் கை கொள்ளவும் நம்மை பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பூமியிலே அதிகமாக அச்சிடப்படுகிற ஒரு புஸ்தகம் என்றால் இந்த பரிசுத்த வேதாகமம். அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது இந்த பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. செம்மொழிகள் என்று சொல்வார்கள், 6 மொழிகளை சொல்வார்கள். அதில் தமிழும் ஒரு மொழியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கிரீக், லத்தீன், ஹீப்ரூ, சமஸ்கிருத், ஒரு சைனீஸ் லாங்குவேஜ், அதோட தமிழ் லாங்குவேஜ். அதில் ஒரே ஒரு காரணம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மொழி தோன்றியிருக்கும் என்றால் அதை செம்மொழிகள் என்று சொல்கிறார்கள். அதில் தமிழ் ஒரு இனிமையான மொழி. ஹல்லேலூயா. அதில் நம்முடைய பாஷையில் இன்று எவ்வளவோ ஜனங்களுக்கு நம்முடைய பாஷையில் வேதம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய பாஷையிலேயே நம் வாசிக்கவும் நாம் கேட்கவும் தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு மகிமையான சாக்கியம், வெறும் மகிமையான காரியம். ஆதியப்போஸ்தலர் சில நாட்களிலே, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பலிபீடத்தை அவர்கள் கட்டி பலி செய்து அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். இன்று பாருங்க, வரும்போது எல்லாம் ரெடியா இருக்குது, நல்ல கார்பெட், நல்ல சேர்ஸ், நல்ல மியூசிக், அப்படியே நம்ம பரலோகத்துக்கு தூக்கிட்டு போற மாதிரி பாடல், ஆராதனைகள், துதிகள். இவ்வளவு ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் போது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், அதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான் என்று கர்த்தர் பரலோகத்தில் இருந்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு முஸ்லீம் ஒரு சகோதரர் சாட்சி சொன்னார், எப்படி இந்த வேதாகமத்தில் நான் குற்றங்களை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி நான் இந்த வேதாகமத்தை படிக்க தொடங்கினேன். இந்த வேதாகமத்தில் உள்ள குற்றங்களை கண்டுபிடிக்க தொடங்கின வேளையில் இந்த வேதாகமம் என்னுடைய குற்றங்களை காண்பித்து கொடுத்தது. ஹல்லேலூயா. அந்த வேதாகமம் என்னை மாற்றினது. அதற்கு ஒரு இஸ்லாம் ஸ்காலர் எழுதியிருக்கிறார் கீழே, நீ உன்னை மாற்றுகிறதற்கு நீ வேதாகமத்தை படித்திருக்க கூடாது என்று. அவர் பதில் சொன்னார், நீரும் படித்துப்பார். வேதம் நம்முடைய கையில் இருக்கிறது, நமக்கு ஒரு ஆயுதம். சர்வாயுத வர்க்கத்தை பாருங்கள், ஒரே ஒரு வசனம் என்ற ஆவியின் பட்டயம் தான் எதிராளியை தாக்குகிறது. இந்த சால்வேஷன் ஹெல்மெட் நம்மளை பாதுகாக்கிறது. நம்முடைய விசுவாசம் என்னும் கேடகம், நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்ன கச்சை, நம்முடைய பாதரட்சை ஆயத்தம் என்ன பாதரட்சை ஒரே ஒரு ஆவியின் பட்டயம் தான் என்னது கர்த்தருடைய வேத வசனம். இந்த வேதாகம் இல்லாம யாருமே ஆலயத்தில் வரவே கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்களை சொல்றேன், சிலர் நீங்க புதியதா வந்திருக்கிறவங்க, நீங்க உங்களுக்கு கர்த்தவங்கிட்ட பேசுவாங்க, வேதத்தோடு வர வேண்டும். சிலர் வந்து போனை வச்சுட்டு இருப்பாங்க, நமக்கே சந்தேகமா இருக்கும், இவங்க டெக்ஸ்ட் பண்றாங்களா, பைபிள் படிக்கிறாங்களா. இப்ப அதை எடுத்துட்டு புல்பிட்டுக்கு வந்தாச்சு, தெரியல இங்க யூஸ் பண்ணீங்களான்னு தெரியல. நாங்க அதை அலோவ் பண்றது இல்ல. நம்ம ஒரு மகிமையான வேத புஸ்தகத்தை கையில் கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு பாருங்க, சுமக்க முடியாத சிலுவை சுமந்த ஒரு அருமையான பைபிள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வேதம் நம்முடைய கையில் இருக்கும்போது நம்முடைய கரம் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள், நம்முடைய காதுகளை பாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கண்களை பாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது, அதை கை கொள்ளும்போது நாம் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யாக்கோபு 1:19 பார்க்கும்போது இங்க வேதம் சொல்லுகிறது, கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அநேக சூழ்நிலையில நம்ம எதுல தாமதமா இருக்கணுமோ அதுல வேகமா இருப்போம். அல்லேலூயா. எல்லா அல்லேலூயா சொல்லி ரெடியா இருக்கிறோம். கேட்கிறதற்கு தீவிரமா இருக்க வேண்டுமா? கர்த்தருடைய சத்தத்தை நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். ஆசாரிப்பு கூடாரத்துடைய வரைபடத்தை காண்பிக்கும் போது ஒரு தவறுதல் இல்லாமல் அதை செய்தார்கள். ஒரு நோவானுடைய பேழையை கட்டும்போது அளவுகள், அதனுடைய உயரங்கள், அதனுடைய அகலங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்தார்கள். சாலமன் கட்டின ஆலயத்தில் சரியாக செய்தார்கள். எப்படியாக ஒரு ஞானம் அவர்களுக்கு காணப்படுகிறது, எப்படியாக இந்த தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்கிற ஒரு உணர்வு காணப்பட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, கேட்கிறதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். சிலருக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டா உடனே தூக்கம் வந்துடும். ஹல்லேலூயா. உற்சாகமா கேட்கணும். தேவனிடத்துல நாம் அன்பாக இருந்து நேசிக்கிற உறவோடு நாம் கேட்க வேண்டும். சில டைம் பாருங்க, தூங்கும்போது சின்ன பிள்ளைங்க சிரிக்கிறத பாத்துருக்கீங்களா? சின்ன பேபிஸ் யாரும் பார்த்தது இல்லையா? தூக்கத்துல சிரிக்கிறது பாத்துருக்கோம். பெரியவங்க சிரிக்கிறத பாத்துருக்கீங்களா தூக்கத்துல? அப்போ அத கேட்கவா வேணும். ஏன் மனதுல சந்தோஷம் இல்ல? அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கவலையும் இல்ல, அது சந்தோஷமா சிரிக்கிறதா அப்படியே அந்த தேவதூதர்களோடு இணைந்து இருக்கிற அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில பாரங்கள் பிரியமான தேவ சபையில வரும்போது தேவ பிள்ளைகள் எல்லா பாரத்தையும் நாம் இறக்கி நம்முடைய செவிகளை செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொன்னாங்க. இப்ப கேள்வி ஞானம் கேட்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்னிடத்துல? என் குடும்பத்தை குறித்து தேவன் என்ன பேசுகிறார்? அந்த அந்த கவனத்தோடு நாம் இருக்கும்போது இல்லையாவிடத்தில் கர்த்தர் மேகத்தூணிலிருந்து பேசினாரா? மோசே 40 தேவ சமூகத்தில் ஒரு மனிதனுடைய முகத்தை பாராமல், ஒரு மனிதனையும் பார்க்காமல், ஒன்றும் புசிக்காமல் குடிக்காமல் இருந்தார். நம்ம போசம் அப்படி, காலையில் ஒரு டீ, அப்புறம் ஒரு ஜூஸ், அப்புறம் கொஞ்சம் பொறுத்து ஒரு சீரியல். சிலர் சொல்றேன், உங்களை சொல்லல. தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதற்கு காத்திருந்தார்கள், நாட்கள் நாட்களாக காத்திருந்தார்கள். ஆனால் கர்த்தர் இன்று நம்மோடு பேச ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். ஏன் அந்த தட்டுகிற தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர முடியாதா? பாவத்தினால் சிக்குண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் உடைக்க முடியாதா? அவர் தட்டதான் வேண்டுமா? அவர் கெஞ்ச வேண்டுமா? அவர் தாழ்மையாய் நிற்க வேண்டுமா? அதனால தான் கர்த்தரமை பிள்ளைகள் என்று அவர் கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் தட்டுகிறார், தட்டி கொண்டே இருக்கிறார். நம்ம எவ்வளவு முறை தட்டுவோம்? ஒருத்தட்ட போய் சொல்லுங்க, ஐயா வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. ஒரு முறை கூப்பிடுறீங்க, இரண்டு முறை கூப்பிடுறீங்க, மூன்று முறை கூப்பிடுறீங்க. எத்தனை முறை அங்க போய் கூப்பிடுவீங்க சொல்லுங்க? நீங்க எத்தனை முறை ஒருத்தரை போய் கூப்பிடுவீங்க? கடைசியில் என்ன சொல்லுங்க? விருப்பம் இருந்தா வாங்க. ஆனா இயேசு அப்படி அல்ல. நம்மை தெரிந்து கொண்டவர் அப்படி அல்ல. நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். வேதம் சொல்கிறது, உலக தோற்றத்திற்கு முன்பாக, பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் தி எர்த். அதை நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இந்த உலகம் தோன்றுகிற அந்த நாட்களுக்கு முன்பாகவே நீர் என்னை முன்குறித்து அறிந்திருக்கிறீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நம்ம நன்றி செலுத்தும் போது கொஞ்சம் மகிமையா செலுத்தணும். உங்க கணவன் உங்களுக்கு நல்ல ஒரு டைமண்ட் கோல்டு ஏதாவது நல்ல விலை உயர்ந்த பொருளை வாங்கிட்டு வர்றாருன்னு வைங்க, நீங்க வாங்கி வச்சுட்டு ஓகே தேங்க்ஸ் அப்படி சொன்னா எப்படி இருக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன். அப்ப தேவனிடத்துல நம்ம நன்றி சொல்லும் போது, இவ்வளவு பேர் என்னுடைய தேசத்துல இருக்கும்போது என்னை நீர் தெரிந்து கொண்டீர், இந்த தேசத்துல வருகிறதற்கு உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி வரல பாருங்க, ஒருத்தருக்கும் எல்லாம் கரங்களை வருத்தி வர நன்றி சொல்லலாமா? இந்த நன்றியை துதிகளோடு நாம் செலுத்த வேண்டும். அதுதான் நம்ம ஆராதனை. நன்றி, துதி, ஆராதனை, இவைகளில் ஜபம், இவைகளுடைய வித்தியாசங்களை அறிந்து நாம் தேவனை துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படியாக வேதம் சொல்கிறது, நம் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களாக தவறானவைகளை நாம் ஒருபொழுதும் கேட்கவே கூடாது. இந்த அநேக கன்சல்டிங் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் ராக் மியூசிக் அந்த மியூசிக் இதுவேளை கேட்டு கேட்டு அவங்களும் ஆடிட்டே இருக்கிறாங்க. ரோட்ல போனாலும் ஆடிட்டே போறாங்க சிலர். அது காதல செட் இருக்கா இல்லையானே மறந்தாச்சு, கேட்டு கேட்டு ஆட்டம் தான். இந்த மனிதன் அப்படியாக ஒருத்தர் பார்க்க தனியா பேசிட்டே போறாரு, யார்கிட்ட பேசுறாருன்னா ஒண்ணுமே இல்ல. எதை கேட்க வேண்டும்? தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அதிகாலையில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவர் காலை வேளையில் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்கிறவர்களாக இருந்தால் பாவம் நம்முடைய வாழ்க்கையில மேற்கொள்ளுகிறதே இல்லை. தீய காரியங்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளுகிறதே இல்லை. இன்று நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான தாக்குதல்களுக்கு காரணம் வசனம் என்ற ஆவியின் பட்டயத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் கையில் எடுத்து வைக்கவில்லை, ஆயத்தமாக இல்லாதபடியினால். ஹலேலூயா, ஹலேலூயா. வேத வசனம் நமக்கு இருக்க வேண்டும். பொன்னும் பொருளும் நமக்கு ஜீவன் இல்லை. பிரியமானவர்களே, ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்து அது அவனுக்கு ஜீவன் இல்லை. இயேசு ஒருவரே நமக்கு நித்திய ஜீவனாய் இருக்கிறார். ஹலேலூயா. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். காற்றில்லாத பலன் மாதிரிதான், உருவம் பெருசா இருக்கலாம், ஸ்தோத்திரம் பிரைஸ்லாட்டு சொல்லலாம், குமாரன் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும். ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு கொடுக்கப்படும். நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது, அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது, இல்ல நாம் அவருக்குள்ள இருக்கிறது, அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது, இரண்டு வித்தியாசங்கள் இருக்கிறது. பாருங்களோ, ஒரு பெரிய எலிபண்ட் இருக்கு, சரியா, யானை இருக்குது. இப்ப யானைக்குள்ள ஒரு கொசு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மஸ்கட்டோ என்ன சொல்லுவோம், சின்ன பூச்சின்னு வச்சுக்கோங்க, அது வந்து அதுக்கு காதுக்குள்ளேயே எங்கேயோ போயிருது. இப்ப யானைக்குள்ள அந்த பூச்சி போறதும் அந்த பூச்சிக்குள்ளாடி ஒரு யானை வர்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா சொல்லுங்க, இருக்கா இல்லையா? இருக்குது. அப்ப கர்த்தர் நமக்குள்ள கடந்து வருகிறது. அந்த மகிமையான தேவன், வானாதி வானங்களும் கொள்ளாத அந்த தேவன் தங்குகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக நம்மை மாற்றிக் கொள்ளுகிறது. எவ்வளவு ஒரு மகிமையான ஆசீர்வாதம். ஹலேலூயா. ஒரு பெரிய மனிதர்கள், உயர்ந்த மனிதர்கள் நம்முடைய வீட்டிற்கு வரணும்னு நம்ம நினைக்கிறோம், திருமணத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த தேவனே நம்மோடு இருக்க விரும்புகிறார், அந்த தேவனே நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறார். அப்ப நாம் கேட்க வேண்டும், கை கொள்ள வேண்டும். அப்பொழுது வேதம் சொல்கிறது நாம் பாக்கியவான்கள் என்று. வேதம் சொல்கிறது உங்களை பாக்கியவதிகள் என்று. வேதம் சொல்கிறது இந்த உலகத்தில் நமக்கு எந்த ஞானம் தெரியவில்லை என்றாலும் இந்த வேதத்தை குறித்த ஞானம் இருக்கும் என்றால் நாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் இந்த ஞானத்துக்கு உட்பட்டதாக தான் காணப்படுகிறது. இந்த ஒரு ஞானம் நமக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. இரண்டாவதாக வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்ப்போம் என்றால், புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 19:9 19வது அதிகாரம் 9வது வசனம்.
பின்னும் அவன்
என்னை நோக்கி
ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான்.
ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. இந்த வேத வசனங்கள் எல்லாம் சத்தியமான வசனங்கள். பிரியமானவர்களே, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு அழைக்கப்படுகிறது. இந்த அழைக்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தாங்க, அந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்து நான் வேதத்தில் நான் பார்க்க முடியும். மத்தேயு 22வது அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது அங்கே கூட ஒரு கல்யாண விருந்தை குறித்து வேதம் சொல்லப்படுகிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அழைக்கப்பட்டவங்க எல்லாம் பிஸி ஆயிட்டாங்க. அழைக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் ஐயோ எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு எல்லாம் போயிட்டாங்க. நீங்க கூட அநேக டைம்ல ஸ்பெஷல் மீட்டிங் கூட்டி போறங்க, எல்லாம் பிஸியே சொல்லுவாங்க. சண்டே ஆராதனை ரொம்ப பிஸி. இப்படியாக ஜனங்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் இங்கே
இந்த எஜமான் என்ன சொல்லுகிறார், பள்ளியோரங்களில் இருக்கிறவர்கள் எல்லாம் நீங்க அழைத்துக் கொண்டு வாருங்கள், ஏனென்றால் அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை. ஹல்லேலூயா. நான் கூட நினைப்பேன், அநேக படித்தவங்க உயர்ந்தவங்க எல்லாம் தேவன் தெரிந்து கொண்டு அவர்கள் வராததினால் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எப்படி தெரிந்து கொண்டார்? நம்ம ரொம்ப புத்திமானா இருக்கிறதுனால தெரிந்து கொண்டாரா? பிகாஸ் வி ஹேவ் குட் எஜுகேஷன், அதனால தெரிந்து கொண்டாரா? அவர் அவருடைய அநாதை தீர்மானத்தின்படி அவர் நம்மை நேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அழைப்பை கர்த்தர் கொடுத்து அநேகரை அங்கே அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். இந்த வேதப்பத்தை நம்ம பார்க்கும்போது அநேகர் அங்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். வாசிக்க முடியுங்களா பிளீஸ்? மத்தேயு 22 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து.
விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு.
இங்க வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்ல, இந்த வேதப்பதியை நம்ம பார்க்கும்போது ராஜா ஒவ்வொருவரையும் வந்து சந்திக்கிறாருங்க. நம்ம ஏதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறோம், ஏதாவது ஒரு ஒரு மணமகனாக இருக்கிறவரோ மணமகளாக இருக்கிறவரோ ஒரு 1000 பேர் வந்திருக்கிறாங்கன்னா 1000 பேரையும் போய் இண்டிவிஜுவலா பார்த்து அவங்களை விஷ் பண்ணுவாங்களே? நம்ம தான் நினைச்சிடும் அவங்கள போய் விஷ் பண்ணிட்டு போறோம். ஆனா இந்த ராஜாவை குறித்து பார்க்கும்போது ராஜா உள்ள பிரவேசித்த போது ஒவ்வொருவரையா வந்து பாக்குறாரு. நம்முடைய ஆலயத்துல இயேசு நம்ம முன்னால வந்து நின்று அவ்வாறியும் கேட்டா எப்படி இருக்கும் யோசனை கற்பனை பண்ணி பாருங்க. பாச சொன்னாங்க, அவர்கள் மத்தியில் உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன். இப்ப தேவன் நம்ம மத்தியில அசைவாடுகிறார். திடீர்னு வந்து என் மகளே என் மகனே அவ்வாறியும் கேட்டா, நீங்க இப்படி வருவீங்கன்னா நான் சர்ச்சைக்கே வந்திருக்க மாட்டேன். அப்படி சொல்ற அளவில் மாறிடுறோமா நம்ம? பிரியமானவர்களே, ஒரே ஒருவன் வீதிகளில் இருந்து அழைக்கப்பட்டவன். நம்ம எங்கிருந்து அழைக்கப்பட்டோம்? உபத்திரவத்தின் குகையில் அழைக்கப்பட்டோம். எப்படி நம்ம அழைக்கப்பட்டோம்? கைவிடப்பட்ட நிலையில் அழைக்கப்பட்டோம். வாசல்கள் அடைக்கப்பட்ட நிலையில் அழைக்கப்பட்டோம். கர்த்தருடைய இரத்தத்தினால் நம்முடைய பெயர்களை எல்லாம் மாற்றினார். யாக்கோபினுடைய பெயரை கர்த்தர் இஸ்ரவேலா மாற்றினார். யாக்கோபு போராடி ஜபிக்கிறார். அந்த இடத்துக்கு என்ன என்ன பெயர் இருந்தது தெரியுமா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது லூஸ். ஆனா யாக்கோபு ஜோமன் அந்த இடத்தை கர்த்தர் எப்படி மாற்றினார்? பெத்தேல் என்று மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபை மட்டும் கர்த்தர் மாற்றல, அந்த இடத்தையே கர்த்தர் மாற்றி பெத்தேல் என்று பெயரை மாற்றிவிட்டார். கொஞ்சம் உச்சம் அல்லேலூயா சொல்லாமா? தேவன் மாற்றுகிறார் பாருங்க. இவ்வளவு ஒரு மகிமையான காரியம். இங்க நம்ம பார்க்கும்போது கல்யாண வஸ்திரம், இந்த வஸ்திரம் என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. இந்த வஸ்திரம் என்பது ஒரு ஒரு அபிஷேகத்தை குறிக்கிறது. இந்த வஸ்திரத்தில் அநேக காரியங்களை குறித்து நம் வேதத்தில் நாம் தியானிக்க முடியும். இந்த வஸ்திரம் பிரியமானவர்களே ஒரு மகிமையானதாக காணப்படுகிறது. பிரசங்கின் புஸ்தகம் 9:8 சொல்கிறது, உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததுமாயிருப்பதாக. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உன்னுடைய பரிசுத்தமும் உன்னுடைய அபிஷேகமும் ஒருபொழுதும் குறைந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு சகோதரர் சொன்னாரு, கல்யாணத்துக்கு முன்னால அப்படிதான் இருந்தேன் பாஸ்டர், என்னைக்கு கல்யாணம் பண்ணனும், என்னுடைய அபிஷேகம் என்ன ஆயிட்டா குறைஞ்சிட்டா. அந்த அம்மா சொன்னாங்க, இவராலதான் எனக்கும் அபிஷேகம் குறைஞ்சிட்டு. நீ அநேக சூழ்நிலையில் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், மற்றவங்களை சொல்றோம். தேவனோடு நம்ம ஐக்கியப்படலாம், உறவு கொள்ளலாம், இழந்து போனதை தேடலாம், பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் அவைகளை பெற்றுக் கொள்ளுகிறதில்லை. ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையா இருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:8 வேதம் சொல்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவர் எவர்களோ அவர்கள் வெண்வஸ்திரம் உடுத்தி என்னோடு நடப்பார்கள். தேவ பிள்ளைகள் ஜெயம் கொள்ளுகிறது. ஃபாலிங் நேச்சர், நம்முடைய வீழ்ச்சியிலிருந்து, நம்முடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல நாம் தோல்வியை சந்திக்கிறோமோ அதிலிருந்து மேன்மையையும் உயர்வையும் வெற்றியையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சிலர் நம்முடைய சிலர் இந்த நாளில் நாம் அநேக சூழ்நிலையில் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற செய்யற நிலைமையில நம்ம காணப்படலாம். எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்யாதவர்களாக இருக்கலாம். நிச்சயமாக இந்த நாளிலே கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? மாற்ற வேண்டும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்ற முடியும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தேவன் மாற்ற முடியும். நிச்சயமாக அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மாற்றலன்னா என்ன நடக்குது? அதுதான் மத்தேயு 22 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம்.
இங்க நாம் பார்க்கும்போது அவன் கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கவில்லை. விருந்தாளிகளை பார்க்கும்போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷன், அந்த கல்யாண வஸ்திரத்தை அவன் போடவில்லை. கல்யாண வஸ்திரம் என்று சொல்கிறது பேங்கெட், அந்த பேங்கெட்ல அவர்கள் பங்கு கொள்ளுகிற ஒரு பரிசுத்த வஸ்திரம், அதை ஒரே ஒரு மனிதன் போட்டிருக்கவில்லை. அப்ப அந்த மணவாளன் வந்து பார்க்கும்போது எல்லார வஸ்திரம் சரியா இருக்குது, எல்லாருடைய வஸ்திரமும் சரியா இருக்குது, ஒரே ஒருவருடைய வஸ்திரம் சரியில்லை. அவனை பார்த்து சிநேகிதனே சிநேகிதனே, நம்ம சிநேகிதனே சொன்னா உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ நம்ம தப்பிட்டோம் போல. சிநேகிதனே தொடர்ந்து நாம் பார்க்கும்போது சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்க எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடக்காரனை நோக்கி இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற பிரம்பான இருளிலே போடுங்கள் என்றார். அது எப்படிப்பட்ட இருளா இருக்குமா, பிரம்பான இருள். யோசனை பண்ணி பார்க்கலாம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஒரு மகிமையான ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்க. இந்த கலாச்சாரங்களினால், இன்று இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு விதமான எதிர் தாக்குதல்களினால் தேவ பிள்ளைகள் பலன் கொண்டு மேற்கொள்ள முடியாமல் நம்மளுடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலையில் பிரியமானவர்களே, நம்முடைய கல்யாண வஸ்திரத்தை நம்ம என்ன செய்திருந்தோமா, மணவாளனை சந்திக்க முடியாத மனவாட்டிகளாக காணப்படுகிறோம். மத்திய 25வது அதிகாரத்தில் 10 கன்னியர்களை குறித்து நாம் தியானிக்க முடியும். 5 பேர் புத்தி உள்ளவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். மணவாளன் எப்பொழுது வந்தாலும் ஆயத்தம் ஆயத்தம் ஆயத்தம். 5 பேரிடத்தில் விளக்கு இருந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் அந்த விளக்கில் விடுகிறதற்கு எண்ணெய் அவரிடத்தில் இல்லை. திடீரென்ற மணவாளன் வருகிற சத்தம், அங்கமங்கும் அலைந்தார்கள், எண்ணெயை தேடினார்கள், விளக்கில் விட்டார்கள், ஓடி ஓடி வந்தார்கள். பக்கத்தில் வந்துட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம். அங்க பார்த்தா அந்த கதவு என்ன என்னவாக இருந்தது, அடைக்கப்பட்டிருந்தது அடைக்கப்பட்டிருந்தது. ஐயோ இவ்வளவு நேரம் இங்கதானே நம்ம இருந்தோம், இப்படி ஆயிட்டேன். இந்த கதவை வேகமாக 5 பேரும் தட்டினாங்க. எப்படி தட்டியிருப்பாங்க, கூட இருக்கிற 5 பேரை காணவில்லை. எவ்வளவு வேகமாக தட்டியிருப்பார்கள், எவ்வளவு அழுகையோடு தட்டியிருப்பார்கள். மணவாளன் சொன்னார், உங்களை யோசனை பண்ணுங்க பிரியமானவர்களே, எதிர்க்க நம்முடைய ஆலய கொடுகை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அதைத்தான் வெளிப்படுத்தல யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது ஆட்டுக்குட்டியனுடைய திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. தேசத்தில் இருக்கிற பில்லினர்ஸ் கூட அங்க இருக்க முடியாது, நாட்டை ஆளுகிற தலைவர்கள் கூட அங்க இருக்க முடியாது. ஆனா கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ பாக்கியவா, நீ பாக்கியவதி. உன் பேர தேவனுடைய ஜீவபுஸ்தகத்தில் பரலோகத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நாம் பாக்கியவான்கள் என்பதை வேதம் சொல்லுகிறது. இதை நாம் உணர்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இதை நாம் அறிந்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சந்ததி. அதற்கு தான் சபை கொடுகை, பரிசுத்தவான்கள் சங்கம், அதற்கு தான் தேவ ஆராதனையுடைய ஒழுங்கு. இதில் நாம் கை கொள்ளும் போது, இதில் உடன்படும் போது கர்த்தர் வந்து ஆசீர்வாதத்தின் மேன்மையின் ரகசியத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அனைவர் கேட்பாங்க, நான் ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாளாச்சு என்ன நடந்தது, நம்ம அறிகிறது இல்ல, நம்முடைய பெயர் பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவே கொடுத்துட்டாரு, அவர் மூலம் ரட்சிப்பை கொடுத்து விட்டார், அவர் மூலம் பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டார், அவரையே கொடுத்தவர். மற்ற ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அலையில சொல்லாமா, இப்படி நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், போராடி ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஜபாவி நம்மேல் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வேதத்தில் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜபம், ஒரே ஒரு பகுதி நீங்கள் வாசிப்பீர்களா, 1 யோவான் 2 அதிகாரம் 1:2 வசனங்களை பார்க்கும்போது இங்க யோவான் சொல்லுகிற, பிரியமானவர்களே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன், எடுத்த வாசிங்க.
என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை
எழுதுகிறேன்.
ஒருவன் பாவம் செய்கிறவனானால்,
நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து
நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார்.
ஹல்லேலூயா. பாவம் செய்யாதீங்க, இயேசு பரிந்து பேசுகிறார் என்று பாவம் செய்யாதீர்கள் என்று யோவான் எழுதும் போது, ஒருவன் பாவம் செய்யும் போது உடனே இயேசு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இயேசுனுடைய சிலுவை பாடுகள், இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தங்கள், இவைகளெல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. ரட்சிக்கப்பட்டப்புறம் இவங்களுக்கு பாருவேன் என எனக்கு கீழ்ப்படுகிறான் தேவன் கோபம் கொள்ளவில்லை. அவர் என்ன செய்யறாரா, பிதாவாகிய தேவனிடத்துல பரிந்து பேசுகிறார். ஐயோ என் மகன் அவன் தெரியாமல் செய்கிறான். பாவம் செய்யும் போது அந்த நொடிப்பொழுதுல நமக்காக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்துல பரிந்து பேசுகிறார். சத்தமர் அலையில சொல்லமா, அவன் எப்படி பரிந்து பேசுவாரு பார்த்து பண்ணுங்கடா. ஐயோ வேண்டாம் வேண்டாம், உங்க கோபம் வர வேண்டாம், உங்க கோபாக்குனே வர வேண்டாம். அதனாலதான் தேவ பிள்ளைகள் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். எளிதா வந்து சொல்றோம், ஆண்டவரே நான் தெரியாம என் பாவங்களை செய்துட்டேன். என்ன எப்படி சொல்லணும் தெரியுமா, தெரிஞ்சு செய்த ஆண்டவர். எப்படி சொல்லணும், ஏதாவது தெரியாம செய்திருக்கிறோமா? ஒரு பொய் பேசுறோம்னு வைங்க, தெரியாமலா பொய் பேசுறோம்? யாராவது சொல்லுங்க, தெரியாமலா பொய் பேசுறோம்? தெரிஞ்சுதான் பேசுறோம், பொய்ன்னு தெரியுதான் பேசுறோம். தேவசமயத்தில் வரும்போது பாவத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும், பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். தெரியாம பண்ண தெரியாம அப்படி எல்லாம் பாவம் மன்னிக்கப்படாது. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். பிரியமானவர்களே, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார், திரும்ப நமக்கு தருணங்களை கொடுக்கிறார். இந்த அப்பா வீட்டில் வரும்போது எங்கேயும் இல்லாத ஒரு அதிசயமான காரியம் என்றால், எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருணங்களை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆல்வேஸ் யூ ஆர் கெட்டிங் சான்சஸ் ஆஃப்டர் சான்சஸ். அவர் இந்த தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்துக் கொண்டிருக்கிறார். சில வேளையில நம்முடைய வஸ்திரம் சரியில்லாம இருக்கலாம், வெள்ளை இல்லாமல் இருக்கலாம், பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம், தூய்மை இல்லாமல் இருக்கலாம், ரட்சிப்பில களங்கம் வந்திருக்கலாம். அது இயல்பு. ஜபம் குறையும் போது பிசாசு போட்டு விடுவான். ஒரு ஒரு ஆவி ஒரு மனிதனை விட்டு போகும்போது அது திரும்ப அது அது காலியாக இருக்கும் என்றால், இன்னும் ஏழு ஆவிகளோடு வருதான், பொல்லாத ஆவிகளோடு வருகிறதான். அதனால் தேவ பிள்ளைகள் சபை கூடுகிறதை ஒருபொழுதும் விட்டுவிடவே கூடாது. ஒரு அலையிலே சொல்லாம தேவ ஊழியனோடு இணைந்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருபொழுதும் முறுமுறுப்பான காரியங்களுக்குள்ளாக போகவே கூடாது. ஏனென்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய அப்போஸ்தலன் மூலமாக, அவருடைய ஊழியர்கள் மூலமாக, திறப்பின் வாசலில் நிற்கிற தேவ பிள்ளைகள் மூலமாக கடந்து வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ஆட்டுக்குட்டியானுடைய திரு கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களா? பாக்கியவான்கள். இப்ப நம்ம எப்படி போனோம், மணவாட்டியை போல போனோம். மணவாட்டியினுடைய வஸ்திரம் எப்படி பண்ணுவாங்க, நல்லா ஒயிட் போட்டு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேர் அந்த நெட்டை தூக்கிட்டே போவாங்க. நீ பார்த்ததே இல்லையா, யாரும் கல்யாணத்தில் அப்படி கல்யாணம் பண்ணது இல்லையா அந்த மாதிரி. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் அப்படி வேர்வெல்லாம் வந்துருச்சுன்னா மாமியார் வந்து இப்படி எல்லாம் தட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம்லாம் இருக்கு விஷயமே, இப்படி துடைச்சிருவாங்க அப்படி துடைச்சிருவாங்க. மணப்பெண் அது அப்படி கண் கலைஞர கூடாது, இப்படி பண்ணிடுவாங்க. சில இடத்துல மணப்பெண் வந்துட்டா குத்துவிளக்கு எடுத்து வைப்பாங்க, வீட்டில் ஏதோ புதிய வெளிச்சம் வந்துட்டேன்னு. கொஞ்ச நாள் போனா வந்து சேர்ந்தது பாருங்க, நல்லா இருந்த குடும்பம். பிரியமான ஒரு மாற்றத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நிற்கிற நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய வஸ்திரத்தை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய வஸ்திரமாய் மாற கடவுது. எது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாது, அது இருக்க வேண்டாம். அவர் பாளையத்தை சுற்றி வரும்போது அசூசியானவைகள், தீட்டானவைகள் ஒன்றும் அதில் இல்லாதபடி நம்முடைய வீடு எப்படி இருக்கணுமா, பரிசுத்தமா இருக்க வேண்டும். அப்பதான் நம்முடைய நம்முடைய பிள்ளைகள் அந்த வீட்டில் பரிசுத்தமாக இருக்க முடியும். உங்களுடைய வீட்டை நீங்க பரிசுத்தம் இல்லாம எல்லா விதமான படக்காட்சிகளோடு இருக்கும் என்றால், அங்கே நம்முடைய பிள்ளைகள் ஒரு ஒரு ஆசீர்வாதமான பகுதியில் அவர்கள் வளரவே முடியாது. அதற்கு பெற்றோர்கள் நாம் நிச்சயமாக அவர்களுக்கு நம் குடும்பமாக தீர்மானம் எடுத்து செய்யும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப வஸ்திரம் எப்பொழுதும் எப்படி இருக்க வேணும், எப்படி இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும். கண்ணன் மனைவியா இருக்கிறவங்க, அன்பாக இருக்கிறவங்க, ஐக்கியமாக இருக்கிறவங்க, எதுலையும் சோர்ந்து போகாதபடி காணப்படுகிற நிலைமை போல பிரியமானவர்களே, தேவனோடு இருக்கிற ஐக்கிய உறவுகளே, நாம் எப்பொழுதும் தெளிவுள்ள தேவ பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அப்ப இந்த சபையில் உங்களுக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கும். எதுக்காக நம்ம உபவாசம் இருந்து ஜபிக்கிறோம், உபவாசத்தை நாம் ஜபிக்கும் போது வேதத்தில் படிக்கும் போது கர்த்தர் நன்மைகளை வைத்திருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசியத்தை சொல்லும்போது சிறியவர்கள், பெரியவர்கள், மூப்பர்கள், வாலிபர்கள், பாலுன்ற குழந்தைகள், சிலர் குழந்தை பிறந்துச்சா மூணு நாலு மாசம் சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. அது மாதிரி அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா சில கணவர் மாதிரி வரமாட்டாங்க. கேட்டா என் மனைவிக்கு வாமிட்டு வருது, இவர் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு வாமிட்டு வந்த. அப்படியாக ஒன்றுமில்லாமல் நாம் ஆகிவிடுகிறோம். பிரியமானவர்களே, அப்படி அல்ல. நம்முடைய வஸ்திரம் எப்படி இருக்க வேண்டுமா? பரிசுத்தமானதாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது இதே வெளிப்படுத்தல் 16:15
திருநனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான்.
பாக்கியவன். இங்க இரண்டு காரியங்கள் சொல்லப்படுகிறது. தன் மானம் காணப்படத்தக்கதாக, அவர் திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவன். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையினுடைய கடைசி நாட்கள்ல வந்துட்டோம். கடைசி நாளிகைக்குள்ளாக வந்துவிட்டோம். இந்த உலகத்திலே நாம் மண்ணிலிருந்து உருவானவர்கள். ஏதோ ஒரு ஒரு டேட், நமக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் என்று சொன்னால் நமக்கு ஒரு டேட் சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக நம்ம எங்க இருந்தோம் நமக்கே தெரியாது. அதற்கு முன்பாக நாம் உருவாக்கப்படவில்லை, பூமியில உருவாகவில்லை. ஆனால் அதிலிருந்து தேவன் கொடுத்திருக்கிற ஒரு காலகட்டங்களுக்குள்ளாக பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். இந்த பூமியானது நம்முடைய நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற, ஆயத்தமாக்குகிற ஒரு நல்ல வாசஸ்தலமாக இந்த பூமி காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியில நாம் கற்றுக்கொள்ளுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை எந்த நொடிப்பொழுதிலும் காணப்படலாம், அது எந்த தலைமுறையிலும் காணப்படலாம். இந்த நாட்களில் பார்க்கும்போது அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஹெல் என்று சொல்லப்படுகிறது ஒருமுறை அங்கு போகிறதோ வருகிறதோ அப்படியானதல்ல. அந்த தெளிவு நமக்கு காணப்பட வேண்டும். அநேக ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் கூட அப்படி ஒன்று இருக்குமா, நரகம் ஒன்று இருக்குமா, இந்த ஜெகோவா விட்னஸ் அநேக குரூப் எல்லாம் சொல்லுவாங்க, அவர் ஒரு குட் காட், குட் காட் எப்படி நம்மளை ஹெல்ல போடுறது அப்படின்னு ரெண்டு மூணு மாதம் சொன்ன உடனே இவங்களுக்கு எல்லாம் ஓகே, அப்ப சரிதான், என்ன ஹெல்ன்றது எதுவுமே இல்லை. வேதம் சொல்கிறது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்னியிலே கடந்து செல்லுங்கள். ஹெல்லை, பாதாளத்தை தேவன் மனிதனுக்காக உண்டு பண்ணவில்லை, பிசாசுக்காக உண்டு பண்ணுகிறார். ஆனா சில வேளையில மனிதன் பிசாசாக மாறிவிடுகிறான், மனிதனே பிசாசாக மாறிவிடுகிறான். ஒரு ஒரு வேளையில ஒரு பாஸ்டர் சொன்னார், அவங்க சபையில ஒருத்தர் ஒருவர் இருந்தார், அவருக்கு இந்த பாட்டே வராது, எல்லாரும் ஆமேன்னு சொல்லி முடிச்சா கொஞ்ச நேரம் பொறுத்துதான் அவர் ஆமேன்னு சொல்லுவாரு. அப்ப எல்லாம் அவரை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. கடைசியில் பாஸ்டர் போய் சொன்னாரு, தம்பி நீங்க பாடுறது வந்து நல்லா இல்லைன்னு அநேகர் சொல்றாங்க. எவன் சொன்னான்? எங்க நின்று பாடுறது பாஸ்டர் பார்த்து எவன் சொன்னான்? அது நிறைய பேர் சொன்னாங்க. உங்க மெசேஜும் சரியில்லைன்னு எனக்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவங்க எப்படி சமாதான பிரபு சபைக்குள்ள சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய பிள்ளைகள். இவங்க யாருடைய பிள்ளைகள்? அப்ப பிசாசுல வந்துட்டான் பாத்தீங்களா? அப்ப இவங்களை எங்க தான் கொண்டு போக முடியும்? பரலோகத்தில் கொண்டு போனாலும் அங்க தேவனை ஆராதிக்க மாட்டாங்க. பிரியமானவர்களே, மனிதன் ஒருபொழுதும் பிசாசினுடைய கிரியைகளுக்கு ஆட்கொள்ளக்கூடாது. அதனால தான் அவர் அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து நம்மை விடுவித்து அப்பா பிதாவே என்று சொல்லுகிற ஆவி விடுதலை கொடுத்திருக்கிறார். சிறையிருப்புகளை மாற்றியிருக்கிறார். இயேசுக்கான ஒருவன் பாவம் செய்தால் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். ஸ்லேவ் ஃபார் தி சின், ஸ்லேவ் ஃபார் தி சின். சில பேர் ட்ரக்ஸ் அடிக்கிறத பாருங்க, எப்படினாலும் அவன் பெக் பண்ணாலும் பரவாயில்ல, காலை பிடிச்சாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன வேணும்? ஒரு சின்ன அங்க அமெரிக்கால பார்த்த ஒரு வயதான அம்மா, அவங்களுக்கு சிகரெட் வேணும், ஒரு ஆள் போயிட்டே இருக்கிறார் பின்னால போய் இப்படி இப்படி கேட்கிறாங்க, அவங்களால நடக்கவே முடியல. அவர் கொடுத்த உடனே அவங்களுடைய சந்தோஷத்தை பார்க்கணும். அடிமையாகி விடுகிறார்கள், எதையும் செய்ய தயார். அதனால்தான் அநேகர் ஹோம்லெஸ்ஸா மாறுறாங்க. அடிமைத்தனம், பாவத்தின் அடிமைத்தனம் அவர்களை எப்படியாக மாற்றி விடுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதலின் மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும். தேவன் இந்த சபையில் வைத்திருக்கிற ஒரு எழுப்புதலுக்கு பாத்திரவான்களாக தேவ பிள்ளைகள் மாற வேண்டும். வந்தவண்ணமே நாம் போகாதபடி, இந்த இயேசு எப்பொழுது வந்தாலும் அவரிடத்தில் நாம் கணக்கு ஒப்புவிக்கத்தக்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவமர கன்றுகளைப் போல தேவ பிள்ளைகள் காணப்பட வேண்டும். அவர்கள் செழிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஒலிவ மரம் என்ன செய்யுமாம், அது பிரகாசமா இருக்கும், அது நறுமணம் கொடுத்துக் கொண்டே இருக்கும். பிரஜாதிகள் நம்முடைய நற்கரங்களை கண்டு பரலோகத்தையும் மகிமைப்படுத்து, அவர்களுக்கு முன்பாக நம்முடைய வெளிச்சம் பிரகாசமா இருக்க வேண்டுமா? நீதிமொழிகள் சாலமன் எழுதுகிறார், ஒரு ஆத்மா அறிவுள்ளதா இருக்க வேண்டும், புதிதாக கொண்டு வருகிறவரிடத்தில் எப்படி பழக வேண்டும், பேச வேண்டும் என்ற அறிவு ஞானம் நமக்கு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சிலர் புதுசா ஒருத்தர் வராங்கன்னா, நீங்க எங்கிருந்து வர்றீங்க, அவங்க இடத்து அங்க இருந்து எங்க வர்றீங்க, அங்க சபையே இல்லையா? அப்பா நான் இப்பதான் நல்ல ஒரு சபைன்னு சொல்லி வந்திருக்கிறேன், முத நாளே அங்க சபை இல்லையானே. சிலருக்கு அறிவே கிடையாது, என்ன பேசணும்னே தெரியாது. நீதிமொழிகள் 19 வேதம் சொல்லுது, ஆத்மா எப்படி உள்ளதா இருக்கணுமா, ஆத்மாவுக்கு என்ன இருக்கணுமா, அறிவு இருக்கணும். நம்ம எங்க போறோம், ஆலயத்துக்கு போறோம், எப்படி ஆயத்தமா போனோம், ஞானம் இருக்க வேண்டும். உன்னதமான தேவனை ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலத்தில் எப்படி வர வேண்டும் குடும்பமாக. சிலர் எழும்புறப்பந்தான் அவங்க ஆயத்தமாகிறது, எப்ப எழும்புறாங்களோ அப்பதான் ஆலயம், அதுக்கப்புறம் தான் சிலர் யோசிப்பாங்க. இப்படிதான் அனைவருடைய குடும்பம் பிரியமானவர்களே. அது அதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, அவருடைய வருகையில எடுத்துக் கொள்ளத்தக்க விழிப்புணர்ச்சியோடு நாம் காணப்பட வேண்டுமாம். அதுதான் ஒரு நிச்சயமான உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஒரு சபையில ஒரு சகோதரியை திருமணத்திற்காக பார்க்கும்படி ஒரு சகோதரர் அவர் போன் பண்ணி சொன்னார். நான் அந்த சகோதரியிடத்துல சொன்னேன், சிஸ்டர் அவர் போன் பண்ற பார்த்தா ரொம்ப கரெக்ட் மேன் மாதிரி இருக்கிறாரு, நீங்க 10:30 சர்வீஸ்னா ஒரு 10:00 வந்துருங்க. இந்த அம்மா எல்லாம் மேக்கப் பண்ணி எடுத்து அவர் 10:30 இருந்து அங்க பாக்குறாரு, இங்க பாக்குறாரு, என்ன பாக்குறாரு, நானும் டோரை பார்த்துட்டே இருக்கிறேன், இவங்களை காணும். கடைசியில அவங்க எல்லாம் பியூட்டி பார்லர் போய் அதை போய் ஆளெல்லாம் மாறி எடுத்து 11:00 வரும்போது உள்ள வந்துட்டு பார்த்தா இவரை காணும். இதுதான்ப்பா கதையா இருக்கு, சொல்லி வச்சு அந்த மாதிரி இருக்கு. ஒன்னு வந்தா ஒன்ன காணும், முடிஞ்ச உடனே ஓடி வந்த பாஸ்டர் அண்ணே அவர் வந்திருக்கிறாரா. நான் எவரு, அவர் அப்பே போயிட்டாரு 10:30, நீங்க வரவே இல்லை, 11:00 போயிட்டாரு. படம் நின்று அழுறாங்க, எதனையோ வருஷங்கள் திருமணம் நடக்கவில்லை. சில தருணங்களை தேவன் கொடுக்கும்போது ஞானமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 10:30 பார்க்க வரனா 10:50 நீயே வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தா, ஓ இது ஒரு நல்ல ஜெபிக்கிற பிள்ளை போல, என்னமோ ஒண்ணு சம்திங் ஒரு உணர்வு வருகிறது. அறிவே இல்லை தேவ பிள்ளைகளுக்கு. தேவனுடைய காரியத்தில் விழிப்புணர்ச்சி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அதைத்தான் பரிசுத்தவான்களாக மோசி செய்தார். பிரசன்னம் இல்லாத இடத்திற்கு வேண்டாம். எலியா, எலிசா, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தை இறுகி கட்டிப்பிடித்து காத்திருந்தார்கள். ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியும் உயர்வும் அவருடைய சமூகத்திலிருந்துதான் வருகிறது. நன்மையான ஈவும் பூரணமான வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்துதான் வருகிறது. ஹல்லேலூயா. இறுக பெற்றுக் கொள்ள வேண்டுமாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தேடி ஆகிலும் ரட்சிப்பை கண்டு கொள்ளுங்கள். தேடி 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 காரணத்தை கொண்டு வராதீங்க, அதனால இதனால அப்படி இப்படி. பிரியமான இவைகளெல்லாம் தேவன் கேட்க ஒரு பொழுதும் விரும்பாதவராய் இருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். நமக்கு நாட்களை கொடுத்தவர், வாரத்திற்கு 7 நாட்களை கொடுத்தவர், ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை கொடுத்தவர், நொடிகளை கொடுத்தவர், வினாடிகளை இவைகளை எல்லாம் கொடுத்தவர். அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில பிரியமான ஒரு வெளியரங்கமாக, ஒரு பரிசுத்தமாக, ஒரு ஒற்றுமையாக, ஒரு ஐக்கியமாக, ஒரே குடும்பமாக நாம் இணைவோம் என்றால் நிச்சயமாக தேவன் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை பற்றி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். குறைகளோடு வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். உங்கள் மூலமாக குடும்பங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சிம்சன் பாருங்க, பலசாலியாக இருந்தான், அபிஷேகம் இருந்துட்டே இருந்தது, அவன் வீணடிச்சுட்டே இருந்தான், கிருபை வீணாக போய்விட்டது. எல்லாரும் பலிஸ்தர்கள் வந்து பிடிக்கிற முறைமையின் பண்ணி வந்து பிடித்தார்கள். இவன் நினைத்த அவனுடைய பலன் இருக்கும் என்று அப்படியே பிடித்து விட்டார்கள், அப்படியே பிடித்து விட்டார்கள். தேவ சபையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் பேசும்போது நீங்கள் ஞானமாக நீங்கள் கீழ்ப்படிய கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. தனியா முழங்கால் நின்று ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த சபைக்காக நான் இவ்வளவு நேரம் நான் முழங்கால் ஜெபிச்சு ஏதோ ஒரு செய்தியை நான் எடுத்துட்டு வரலாம். ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு குறைஞ்ச ஒரு 3 செய்தி அதை நான் எடுக்கணும், புதிய செய்தி இல்ல மினிமம் 2 செய்தி அதை எடுக்கணும். அப்படி இல்லை, உங்க சபைக்குன்னு நான் தேவசமத்தில இருந்து நான் செய்தி எடுத்துட்டு வந்தேன். ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் உங்களிடத்துல பேசும்போது நீங்க உடனே ஒப்பு கொடுக்கணும், உடனே நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். எழுதி ஸ்வீட்ல போய் குடும்பமா ஒப்பு கொடுக்கணும், குடும்பத்தலைவர் ஒப்பு கொடுக்கணும். அதுதாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம். பொண்ணு வெள்ளிய மனிதனுக்கு ஆசீர்வாதமே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு மனிதர் மனைவி இறந்தோட பயங்கரமா அழுதார். எல்லாரும் போய் ஆறுதல் படுத்தினாங்க. கடைசியில் ஒருத்தரை கூப்பிட்டு சொன்னார், மேத்யூ அவளுக்கு காதல் இருக்கிறத கழுத்துப்பா. மனைவி மறுத்தாச்சு, எல்லாம் அழுது முடிஞ்சு இப்ப அடக்கம் பண்ண எடுத்துட்டு போறாங்க. இப்ப இவருக்கு கவலை, யாரும் கலத்தாம போயிட்டா என்ன ஆயிரும்? இதுதாங்க மனித உறவு. மனித உறவு இவ்வளவுதா? நகநகையா போட்டிருக்கீங்களா? உங்க கணவன்ட்ட கேளுங்க, நான் இறந்து போனா இப்படியே நடக்கம் பண்ணுவீங்களா? யார் அப்படி பண்ணுவா? உயிரோடு இருக்கும்போதே அடக்கம் பண்ணிடுவாங்க. மனித உறவு, ஐயோ அனைவரும் அவ்வளவுதான். ஆலையெல்லாம் ரெண்டாவது, முதல்ல பிள்ளை சாப்பிடல, பிள்ளை அதை பண்ணல. சூழ்நிலைகள் மாறட்டும், சபையினுடைய சரித்திரங்களை மாற்றதான் கர்த்தர் நம்ம எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பவுல் எழும்ப முடியும், தேவ பிள்ளைங்க நீ ஏன் எழும்ப முடியாது? ஏங்க எழும்ப முடியாது? வாலிப பிள்ளைகளை ஏன் எழும்ப முடியாது? நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு மிஷினரிகள் தேசம் விட்டு போனவர்கள் திரும்பவே இல்லை, தேசத்துக்கு திரும்பி வரவில்லை. அவருடைய மனைவி எங்க மரிச்சாங்கன்ற ஹிஸ்டரியே இல்லை. அனைவர் தேடி பார்த்தோம் இல்லை. ஜெர்மனி தேசத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் எழுப்புவார் என்றால் சந்ததிகளில ஒரு பெரிய எழுப்புதலுக்கு வாய்க்காலாக மாற முடியும். ஹல்லேலூயா. அருமையான ஊழியரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு 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 யோசுவா யுத்தகலத்தில் இருக்கும்போது எப்படியாக மோசையோடு ஊரும் ஆரோனும் கரங்களை கோர்த்து நின்றது போல, உடைய ஊழியக்காரருடைய கரங்களை நீங்கள் உயர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். உயர்த்துகிறேன்னு சொல்ல கரங்களை வச்சு ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஒரு சபை உயர்ந்திருக்கும் போது என்று நமக்கு ஆசீர்வாதம். ஒரு ஊழியக்காரன் உயர்ந்திருக்கும் போது என்று நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஊழியக்காரன் பலிபீடத்திலும் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு அபிஷேகம் கடந்து வரும். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கனப்படுத்த வேண்டும். தேவனுடைய ஆசாரியர்கள் ஒரு பொழுது மனவேதனை படவே கூடாது. அதுலதான் நம்முடைய கவனம் உள்ளவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராங்க. ஹல்லேலூயா. ஒரு சிவர் சபையில தம்பி பைபிளை படிச்சுட்டே இருந்தாரு. முடிஞ்ச உடனே கேட்டேன், எந்த மீனிங் மெசேஜை கவனிக்கல? அவர் சொன்னார், மெசேஜ் நல்லா இல்லைன்னா நான் பைபிள் தான் படிச்சுட்டு இருப்பேன். அப்பதான் நான் செய்த ஏன் குறையுதான் போல மெசேஜ். சரி ஆண்டவரே, என்ன நல்ல மெசேஜா கொடுங்க. சில வேளை உண்மையை சொல்றது நமக்கு பிடிக்குது. ஹல்லேலூயா. அது மாதிரி உங்களுக்கு இருந்தா கூட நீங்க சில டைம் உண்மையை சொல்லலாம், என்ன சொல்லலாம். சபை என்பது சொந்த குடும்பத்தை போல அல்ல. உங்க குடும்பத்தில் உங்க மாமா கனடால இருக்கலாம். ஒரு அவசரத்துக்கு கனடால இருந்து வர முடியுமா? யார் வருவா உடனே? யாராவது சொல்லுங்க, யார் உடனே வருவா? உங்க பாஸ்டர் தான் வருவாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா யார் உடனே வருவா? உங்களுடைய ஊழியக்காரர் தான் வருவாங்க. இந்த குடும்பம் தான் வரும். நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கிறோம். எவ்வளவு பேருக்கு அனுபவிச்சிருக்கிறோம்? யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சபை போதும் ஒரு குடும்பத்தை விட மேலாக செய்கிறதற்கு. ஹல்லேலூயா. சபை என்பது நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அதில் நாம் இணைந்திருக்க வேண்டும். ஒரு பொழுதும் பிரியமானவர்களே, நம்முடைய வஸ்திரங்கள் தீட்டப்படாதபடி நாம் தெளிவுள்ளவர்களாக காணப்பட தேவன் கிருபை செய்வாராக. மூன்று காரியத்தை பார்த்தோம். நான்காவதாக வெளிப்படுத்தல் 14:13 வசனத்தை குறித்து வேதத்தில் பார்க்கும்போது, பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய குடப்பவும். ஆவியானவரும் ஆம் என்று திருவிழம் பெற்றுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த வேதத்தில் பார்க்கும்போது பிரேத குழியில் இருக்கிறவர்களும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். வெளிப்படுத்தல் 1 சொல்லுகிறது, அவரை குத்தினவர்களும் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள். அவருடைய வருகையை காண முடியுமா? அப்படி இருக்க கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மரணம், கிறிஸ்துவுக்குள்ளாக பிரியமானதில்ல. அனைவர் இந்த மரணத்தை குறித்து அதிகமா சிந்திக்கிறது இல்ல. நான் வந்து நல்ல பாசிட்டிவா சிந்திப்பேன், மரணம் வந்துடுமோ இல்ல மரணம் வந்தா இப்படியா இருமோ, அப்படி இல்ல. அனைவர் பாருங்க, ரொம்ப ரொம்ப கஞ்சத்தனம். ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு பிள்ளைகள்கிட்ட, நான் இறந்தாலும் நீ எனக்கு கல்லறை கட்டவே வேண்டாம். ஹல்லேலூயா. இறந்தாலும் என்ன செய்யக்கூடாதா? கல்லறை கட்டக்கூடாது, மாலை போடக்கூடாது, நீங்க ரொம்ப செலவு பண்ணக்கூடாது. ஐயா, நீ பூமி விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பூமிக்கு உனக்கு தொடர்பே இல்லை. அடுத்து நம்ம போகக்கூடியது பரலோகமா பாதாளமா? மனுஷன் அது எண்ணம் இல்லை. இதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அசைக்கப்படாத ஒரு தேசத்திற்கு என்று அழைக்கப்பட்டவர்களாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் காணப்படுவோம். இந்த அப்படியாக காணப்படுகிறார்கள். சில பார்த்தீங்கன்னா ரொம்ப கஞ்சத்தனமா இருப்பாங்க, பயங்கர ஸ்டிஞ்சு. அப்படியே கண்ண மூடிட்டே இருப்பாங்க காணிக்க வரும்போது, எடுத்துட்டே இருப்பாங்க அவங்க காணிக்க வச்சுட்டே நிப்பாங்க, அப்புறம் போயிருவாங்க, இவங்களை விட்டுருவாங்க. பயங்கர ஸ்டிஞ்சி. சண்டே ஆனா கார் எடுக்க மாட்டாங்க, வேற யாராவது கூட்டிட்டு போவாங்களான்னு சொல்லி பாத்துட்டு நிப்பாங்க. இப்படிதான் ஒரு ஜோடி இருந்தாங்க. பயங்கரமான கஞ்சத்தனம். இதுல யாரு ரொம்ப கஞ்சன்றதை நீங்களே பாத்துக்கலாம் பாருங்க. அவங்க காலையிலிருந்து நைட் வரை சாப்பிடவே மாட்டாங்க. என்னன்னா நைட்டு பக்கத்துல ஒரு பீஸா கடை இருக்குது, அந்த பீஸா க்ளோஸ் பண்ணும்போது கடைசியில் இருக்க பீஸா எல்லாம் தூக்கி போடுவாங்க பாத்தீங்களா, அதுக்காக அவங்க காவல் இருப்பாங்க. அதுக்கு அங்க $1 கொடுக்கணும். அப்ப ஒரு நாள் இந்த அந்த வயதானவர் வீட்டில் இருக்கிறவர் அங்க போனார் வாங்குறதுக்கு. அங்க போனா பாதி வழியில போனா அவர் அந்த டாலரை மறந்து வச்சிட்டாரு. திரும்பி வரும்போது பார்த்தா அவருடைய ஒய்ஃப் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வெளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் இருக்காரு, என்ன லைட் எல்லாம் இல்ல நீங்க இல்லதானே, எதுக்கு வேஸ்டா லைட் எல்லாம் போட்டுட்டு, அதனாலதான் நான் வெளியில உட்கார்ந்து இருக்கிறேன். இப்ப நீங்க என்ன திடீர்னு வந்துட்டீங்க, நான் பாதி வழி போனேன், பணம் எடுக்க மறந்துட்டேன். அப்ப செருப்பெல்லாம் தேஞ்சிருக்குமே, அதனாலதான் செருப்ப கையில தூக்கிட்டே வந்துட்டேன். இப்படி சிலர் இருப்பாங்க ஆலயத்துக்கு வரும்போது, அப்படிதான் பிச்சைக்கார மாதிரி வர்றது. உங்களுக்கு சொல்லல, கனமான தேவனை நம்ம எப்படி ஆராதிக்கணுமா, கனமாய் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க வீடு ஒரு கெஸ்ட் வந்தா இருக்குதோ இல்லையா நம்ம எப்படி அலங்காரப்படுத்துறோம் சொல்லுங்க. பணம் இருக்குதோ இல்லையா எப்படி உபசரிக்கிறோம், எப்படி கிஃப்ட் வாங்கி கொடுக்கறோம், கிரெடிட் கார்டு வாங்கியோ எப்படினாலும் எப்படி நம்ம வீட்டுல நல்லது கெட்டது எடுக்கிறோம். என் குடும்பமானோ இல்ல நம்முடைய உறவு பாதுகாக்கப்படணும். தேவன் என்ன சொல்லுகிறார், இருக்கிறதுல உனக்கென்று நமக்கென்று தேவன் கொடுக்கிறதுல ஒரு மகிமையானதை கொண்டு வர வேண்டுமா. அப்ப கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதர் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். எல்லாம் சொல்ல பழையவைகள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும். பழைய குணங்கள் அகன்று போக வேண்டும், பழைய சுவாபங்கள் அகன்று போக வேண்டும். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ரோமர் 6 நம்ம பார்க்கும்போது, ஒருவன் அவன் கிறிஸ்துவுக்குள்ள அவன் அடக்கம் பண்ணப்படும் போது அவனுடைய வியாதிகள், அவனுடைய பலவீனங்கள், அவனுக்கு இருக்கிற பிரச்சனைகள், கடன்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள போய் அந்த மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டு அவன் வெளியில் வரும்போது புது சிருஷ்டியாக வருகிறான். ஹல்லேலூயா. பாவம் மட்டும் அடக்கம் பண்ணப்படல, அவனுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஒரு புது சிருஷ்டியாக வைத்திருக்கிறார். அந்த மகிமைக்குள்ளாக காணப்பட வேண்டும் தேவ பிள்ளைகள். அதுல நாம் முந்திக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த பழக்க முறைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் ஒரு சபை பக்தி விருத்தி அடைய முடியும், ஒரு சபை பெருக்கத்தை பார்க்க முடியும். அப்ப சபை என்ற இடம்தான் கர்த்தருடைய பண்டக சாலை. அநேகர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விசிட்டிங் பாஸ்டர் வந்தாலோ இல்ல எங்கேயாவது வந்தாலும் அவங்கள்ட்ட வந்து கொடுப்பாங்க. அது யாரு கொடுக்கணும், தசம பாகம் கொடுத்து எல்லா காணிக்கைகளையும் கொடுத்து சபையினுடைய பூரணமான தேவைகளில் நிறைவு பெற்று அதோடு அதிகமாக இருக்கிறவர்கள் தான் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. மற்றவருடைய சபை என்ற தோட்டம், சபை என்ற ஒரு குடும்பம், சபை என்ற ஒரு தரிசனம், ஒரு சபை அசைக்கப்படாதபடி அங்கிருக்கிற லேவியனுடைய காரியங்கள் சந்திக்கப்பட, திக்கற்றவர்கள் விதவைகள் போஷிக்கப்பட, சபையிலே விதைக்கிற விதைகள் தான் பல மடங்காக அறுவடையாகிறது. அல்லேலூயா. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சபையில் ஒரு ஊழியக்காரரை அழைப்பார்னால் அழைத்தவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள். நாம் செய்ய வேண்டியது என்ன, சபைக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சபையிலே திருவிருந்தே எடுக்கிறோம், தேவனுடைய சபையில எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறுகிறோம். அப்படியாக சபைக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நிலையிலே சொல்லலாமா, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அனைவரும் நம்மை அது ஆசீர்வாதம் என்று நினைக்கிறோம். ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகிறது, மனிதனிடத்திலிருந்து வரவில்லை. அப்ப சபை என்பது ஒரு செழிப்பான தோட்டமாக மாறும்போது இந்த சபையில இருந்து பெரிய எழுப்புதல்களை தேவன் கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. சபையை கர்த்தர் சபையின் மூலமாக தேசத்திலே அசைவுகளை கொண்டு வர முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு எழுப்புதலுக்கு பாத்திரமான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. சரி, இந்த மரணத்தை குறித்து நாம் பார்க்கும்போது வேதத்தில் 5 விதமான மரணங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வேகமாக சொல்றேன், நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க சிலர், உங்களுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதத்தில் பார்க்கும்போது ரோமர் 8:6 மாம்ச சிந்தை மரணம். அப்படின்னா என்ன அர்த்தம், மாம்சத்தின்படி சிந்திக்கிறது. நம்ம வெளியில புகழ்ச்சியா சொல்லுவோம், நல்லா இருக்கிறீங்களா, உள்ள கொஞ்சம் மாம்சத்துல அப்படின்ற ஒரு ஒன்னஸ் இல்லாம நம்ம இருக்கிறது ஒரு மாம்ச சிந்தை. இயேசு சொன்னார், இச்சையோட நீ ஒரு பெண்ணை பார்த்தா அந்த பெண்ணோட என்ன பண்ணிட்டா, நிபச்சாரமே பண்ணி விட்டாய். என்ன ஒரு அழகான காரியத்தை இயேசு சொல்லுகிறார், அப்படியானால் நம்முடைய இதயத்திலும் அந்த பாவம் உருவாக கூடாது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இவைகள் எல்லாம் மாம்ச சிந்தை. சிலர் அப்படியே இருப்பாங்க, அவனுடைய சிந்தனைகள் எங்கேயோ போயிட்டே இருக்கும், எங்கேயோ சிந்தனைகளாக காணப்படும். பழைய நாட்களை குறித்த சிந்தனைகளாக இருக்கும், இல்லை என்றால் வருகிற நாட்களை குறித்த சிந்தனைகளாக இருக்கும். ஒரு வயதுல ஒரு குழந்தை இருக்கும், இந்த குழந்தை எப்படி மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கிறது இப்பொழுதே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு ஜம்மன போயிருந்தேன், அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு ஒரே கவலை, நான் இறந்து போனா என் பிள்ளைங்க எப்படி அடக்கம் பண்ணுவாங்க. அட தாய, இதுக்கா போய் நீங்க கவலைப்படணும். வாலிபமா இருக்கிற நாட்கள்ல இறந்து போறதை பற்றி கவலை. ஹல்லேலூயா. இறந்து போன என் கணவர் எப்படி இருப்பாரு. இதெல்லாம் மாம்ச சிந்தை, மரணம். ஆவிக்குரிய விதமாக நாம் சிந்திக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியை பெற்ற ஆவிக்குரிய விதமாக விசுவாச வார்த்தைகளை சொல்ல வேண்டும். ஒருத்தர் வியாதி என்றாங்க, இந்த வலது பக்கமா வலிக்குது. ஆமா, லாஸ்ட் வீக் இவருக்கு இப்படிதான் வலி வந்து இறந்தே போயிட்டாரு. இப்படியா பேசுறது? தேவ பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? பிரியமானூர்ல ஆவிக்குரிய விதமாக சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. உடனே சபைக்கு கழிச்சுட்டோம், வாங்க எங்க சபையில ஜெபம் பண்ணுவாங்க. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரிடத்தில் சொல்ல கிடவன், அவர்கள் எண்ணெய் வைத்து ஜெபிப்பார்கள். எப்போது வியாதிக்காக நம்ம வந்து சொல்றோமா, சொல்லி ஜெபிக்கிறோமா? ஹல்லேலூயா. வேதத்தை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாம்ச சிந்தையில் இருக்கும்போது மரணம் உருவாகிறது. மாம்ச சிந்தையின்படி நாம் மற்றவர்களுக்கு கெடுதலாக பேசுகிறது, கெடுத்து பேசுகிறது, அவங்க சொன்னாங்க என்று சொல்லுகிறது. ஒருவரை வேதனைப்படுத்துகிறோம் என்று நம்ம பேசுகிறோம் என்றால் அது ஒரு பாவ செயல். அல்லேலூயா. சிலர் அப்படியே பேசுவாங்க, அப்படி அந்த எரிச்சலோட பாய்சன் டங், ஒரு விஷமான நாவோடு பேசுகிற வார்த்தைகள், மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், கடும் சொற்களை நம்ம பேசவே கூடாது. தேவ பிள்ளைகள் எதை பேசினாலும் அன்பு அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். நம்ம கொஞ்சம் மெடிசன் சாப்பிட்டா கொஞ்சம் தேன் கூட சாப்பிடுறோம், எதுக்கு? அது அந்த இனிமைக்காக. அப்ப அந்த அன்பு கலக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய குடும்பம். அப்பா பாருங்க, பிள்ளைகிட்ட கோவப்படும் போது ஒரு அன்பு இருக்கும். அது என்னதான் பயந்தாலும் அப்பா தான் ஒரே அடி அடிச்சாலும் அடுத்து நம்மளை அவங்க அணைச்சுப்பாங்க, நல்லாவே தெரியும். அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில ஊற்றப்பட வேண்டும். ஒரு அலையிலே சொல்லலாமா? அதனால்தான் இந்த சபைகளில் வளராம இருக்கிறதற்கு அநேக காரணம் நாம் தான் காரணமா இருக்கிறோம். அன்போடு பழக வேண்டும். எருசலேம், யூதயா, சமாரியில் உள்ள சபைகள் எப்படி வளர்ந்ததும், அவர்கள் சமாதானத்திலும் தேவ பக்தியிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் ஆவியானவருடைய அனுக்கிரகம் பெற்று சபைகள் பெருகினாதான் பெருகினார்களாம். 10 பேர் வந்த இடத்துல 100 பேர், 100 பேர் வந்த இடத்துல 1000 பேர். அவர்கள் எல்லாம் அப்போஸ்தலருடைய பாதங்களிலே தன்னுடைய ஆஸ்திகளை கொண்டு வைத்தார்கள். அவர்கள் அதை விகுதி அப்படி அதை எங்கெங்க தேவையோ அங்கே கொடுத்தார்கள். மக்கதோனியா சபை தரித்திரத்திலும் உபத்திரவத்திலும் அவர்கள் மன மகிழ்ச்சியாக உற்சாகமாய் கொடுக்கிறவர்களா இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காய் கொடுக்கிறவர் யாருமே தரித்திரன் ஆகிறதே இல்லை. முதலாவது நம்ம மாம்ச சிந்தையிலிருந்து வெளியில் வர வேண்டும். எல்லாத்தையும் மன்னிக்க வேண்டும், எல்லாவற்றையும் மறக்க வேண்டும். தேவையில்லாதவர்களை பேசி பேசி நம்ம பெரிய ஞானவன் நினைக்கக்கூடாது. யாக்கோபுல பார்க்கிறோம், தன் நாவை அடக்காதனுடைய பக்தி விருத்தி வீணானதான். அதை நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. பக்தி விருத்தி எதுவானவைகளை பேச வேண்டும். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. வேதம் சொல்ல ஆவிக்குரிய முத்தங்களை கொடுக்க வேண்டுமா? அந்த அளவு நம்முடைய மன கஷ்டங்கள் இல்லாத ஒரு சகோதரத்துவமாக, சகோதரிகளாக. அதுக்குமே எல்லாரும் போய் முத்தம் கொடுத்துறாதீங்க, நான் அப்படி சொல்ல வரல. வேதம் சொல்கிறது அவ்வளவு ஒரு நம்முடைய ஆவில பரிசுத்தமும் தூய்மையும் கலந்திருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. இவைகளை கை கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஒருபொழுதும் மாம்சத்தின்படி நாம் யாரையும் தீர்வு செய்யவே கூடாது. ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி நாம் யாரையுமே தீர்வு செய்யக்கூடாது. அந்த தீர்வு செய்யறது நம்முடைய வேலையும் அல்ல, அதற்கு தேவன் இருக்கிற நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற கடமையாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த மாம்ச சிந்தைக்குள்ள ஒருபொழுதும் போகக்கூடாது. சிலர் எப்பொழுதும் சந்தேகப்படுறது, கணவன் சந்தேகப்படுறது, மனைவி சந்தேகப்படுறது, வாலிப பிள்ளைகளை ஃபுல்லா சந்தேகப்படுறது, இப்படி இருக்கக்கூடாது. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களோடு ஒரு நண்பர்களாக, ஒரு தோழர்களாக. தமிழ்ல சொல்லுவாங்க, தோளுக்கு மேல வளர்ந்துட்டா நம்ம எப்படி ஆறணுமா, அவங்களோட தோழர்களா மாறிடணுமா? அவங்களோடு சேர்ந்து டைம் கொடுத்து பெற்றோர்கள் ஜெபிக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளோடு நீங்கள் அன்பு செய்ய வேண்டும். எப்பவும் அவங்களை நோய் நோயின்னு நீங்க ஆங்கர் பண்ணிட்டே இருந்தா அவர்களுக்கு வீட்டில் இருக்கிறது அவர்களுக்கு பிடிக்கிறது இல்லை. இப்படியாக அநேக மாம்ச காரியங்களை எடுத்துப்பட வேண்டும். இரண்டாவதாக இரண்டு குறைந்த ஏழு பத்தில் லௌகீக துக்கம், தேவையில்லாத துக்கம். விதைகளை விதைக்கும் போது பார்க்கிறோம், சில விதைகள் வளர்ந்து வரும்போது முட்களால் நெருக்கப்படுகிறது. அப்ப கவலையும், இந்த உலக கவலையும், ஐஸ்வர்ய மயக்கமும், இந்த லௌகீக துக்கமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது அங்க மரணத்தை கொடுக்கிறது. வேதத்தில் பார்க்கிறோம், ஒருத்தன் நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்மாவை ஏன் தேங்குகிறாய், நீ காலையில புசிக்கலாம், மாலையில புசிக்கலாம், உனக்காக எல்லாம் வைக்கிறேன். அங்க வேதம் சொல்லுது, இந்த மரித்தாளனுடைய ஆத்மா எங்க போகும். எதை குறிச்சு நம்ம கவலைப்படணும், லௌகீக கவலைகள். ஒரு வீடு இருந்தா அதை இந்த டைல் சரியில்லாத மாத்த, அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த இதை மாத்து, அதை உடைச்சு கடைசியில் அவங்க பிள்ளைய வலிக்கு கால உடைச்சிட்டு இருக்கும். அதுல எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, பிரியமான இந்த லௌகீக துக்கங்கள் அதையே சார்ந்து வாழப்படுகிறது. அதனால பெருமை, அதனுடைய பெருமையினுடைய ஆவி வரும்போது கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார். சோ இவைகள் எல்லாம் நம்ம விட்டு வெளியேற வேண்டும். இவைகள் எல்லாம் ஒரு மரணத்தை குறிக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. ஹலேலூயா. மூன்றாவதாக சுகபோகமாய் வாழ்கிறதை குறித்து, ஒன்று தீமோத்தேயு ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம். ஃபர்ஸ்ட் தீமோத்தேயு ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை பார்ப்போம் என்றால், வேத வசனம் சொல்லுகிறது, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். வேத வசனத்தை பாருங்க, சுகம் செல்ஃப், நான் தான், என்னுடைய சுகம் தான், எனக்கு போக தான், எதுவா இருந்தாலும் அப்படி என்று நினைக்கிற ஒரு அனுபவம். சுகபோகமாய் வாழுகிறதுல தவறில்லை, ஆனால் பெற்றோர்களை கவனிக்காமல், பிள்ளைகளை பார்க்காமல், சகோதர சகோதரிகளை பார்க்காமல் அப்படியாக ஒரு நேச்சர், ஒரு இயற்கையில கடந்து வருகிறதை குறித்து வேதம் சொல்கிறது. அந்த சுகபோகமாய் வாழுகிறவங்க மற்றவங்களை குறித்து கவலைப்படவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. யாராவது வந்து ஏதாவது உதவி கேட்டாலும், என்ன உங்களுக்கு வேலை செய்தான், கொடுக்கறதும் கொடுக்க மாட்டாங்க. அதோட கூட அவங்களை என்ன செய்யறது, மனநோ கடிச்சு அனுப்பிடுறது, உங்களுக்கு வேலை செய்தான அப்படின்னு சொல்லி அனுப்புறது. பிரியமானவர்களே, நாம் அப்படியாக இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்கள் அநேகரை உபசரித்ததுனால தேவதூதர்களையும் உபசரித்தார்களாம். இந்த செல்வந்தனை பாருங்க, ஒரு ஏழை லாசர் அவனுடைய பாதப்படியில் இருந்தான், துணிக்கைகளை கூட கொடுக்கற விருப்பம் இல்ல. கடைசியில் அதே லாசர்கிட்ட போய் அவனுடைய விரல் நுனியினால் ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்குமா என்று அவன் கெஞ்சுகிற சூழ்நிலை. இந்த காலத்திலே தேவ பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த லௌகீகமான காரியங்கள், அந்த சுகபோகமாக வாழுகிற ஒரு அனுபவம் காணப்படவே கூடாது. இருக்கிறதே தேவன் நமக்கு கொடுக்கிற ஞானத்தின் நிமித்தம் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சுகபோகமாய் வேதத்தில் அருமையான வார்த்தைகளை பார்க்கும்போது, ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை. கர்த்தரவர்களை போசிக்கிறார். ஆனா இந்த மனுஷனுடைய கவலையை பாருங்க, எதை சாப்பிடுவோம், சிலருக்கு நாளைக்கு என்ன சாப்பிடுவோம் எல்லாம் தெரியணும், நைட் என்ன சாப்பாடு, நாளைக்கு என்ன சாப்பாடு. இந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி கணவருக்கு வந்தா நாளைக்கு என்ன சாப்பாடு. ஹல்லேலூயா, நல்லதுதான். பட் ஏன்னா அதுலயே ஒரு கவலையாக, ஒரு எண்ணமாக நாம் மாறிவிடக்கூடாது. எப்ப பார்த்தாலும் அதையே பேசிட்டு இருக்கிறது, சாப்பாட்டையே பேசிட்டு இருக்கிறது. சகோதரிகள், அந்த சாரி எங்க வாங்கினீங்க, இந்த டிரெஸ் எங்க வாங்கினீங்க. பிரியமானவர்கள், இதுல ஒரு கவலைக்கு உட்படுகிற ஒரு சூழ்நிலையாக போகக்கூடாது. போதும் என்கிற மனதோடு வாழ்கிற தேவ பக்தியை கர்த்தர் விரும்புகிறார். சோ அந்த சுகபோகமாய் வாழுகிறவைகளை நாம் கொஞ்சம் விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு இரண்டு கார் இருக்கா, சபைக்கு ஒரு வேன் வாங்கி கொடுங்க. உடனே அடுத்த புதிய மாடல் வந்துருச்சா, அடுத்த புதிய மாடல் அப்படி நாம் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய தேசங்களில் பார்க்கும்போது எவ்வளவோ தேவைகள் இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக எல்லாம் விதவிதமாக நம்முடைய வாழ்க்கை இல்லாதபடி கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆலோசனையா தான் சொல்றேன், தேவையானவர்கள் நீங்க இதை எடுத்துக்கொள்ளலாம். இவர்களை மரணத்திற்கு நேராக கொண்டு போகிறோம் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தையா இருக்கிறது. அது ஆவிக்குரிய மரணம் என்றாலும் அதுவும் நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை இழந்து போகிற சூழ்நிலையை தான் காண்பிக்கிறது. சுவேதன் சொல்கிறது, அந்த சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவளாக காணப்படுகிற நிலைமை. அதிலிருந்து நாம் மாற்றப்பட வேண்டும். நான்காவதாக பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. ரோமர் ஆறாவது அதிகாரம் 23வது வசனம். பிரியமானவர்களே, உங்களிடத்தில் ஒன்று நான் கேட்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க சிலுவையில அறைந்தாங்க இல்லையா, ஏன் இயேசுவே ஜீவனை விட்டார், ஏன் இயேசுவே ஜீவனை விட்டார், ஏன்னா அவர்கள் என்ன இல்லை, பாவம் இல்லை. பாவத்தின் சம்பளமான மரணம், யாருமே இயேசுவை என்ன செய்ய முடியாது, கொலை செய்யவே முடியாது. யாருமே அவரை கொலை செய்ய முடியாது. எவ்வளவுதான் அவருடைய சரீரத்தில் ரத்தம் போனாலும் என்ன செய்ய முடியாது, அவரை கொல்லவே முடியாது. ஏன், அவருடைய வாழ்க்கையில் என்ன இல்ல, பாவமே இல்லை. அதனால தான் சொன்ன, பிதாவே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அவர் உரத்த சத்தமாய் சொன்னார். வித் அ லவுட் வாய்ஸ் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க, நமக்கு மரணம் வரவில்லை என்றாலும் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றம். இப்ப என்னுடைய பாருங்களா, வாலிப நாட்கள் எனக்கு நிறைய முடியிருந்தது, இப்ப பாருங்க எப்படி இருக்கு. இது எதற்கு அடையாளமா இருக்கு, சிரிக்காதீங்க, உங்களுக்கும் கருப்பு முடி வைத்தான் மாறும். வாலிப பிள்ளைகள் சிரிக்கிறாங்க. நம்முடைய நாட்கள் போகும்போது என்னவாக மாறுகிறது, பலவீனம் வருகிறது. எங்க இருந்தோம் நம்ம, இப்ப எப்படி ஆகுது, டை அடிச்சு பாக்குறோம். சிலர் டை அடிச்சுட்டு இப்படி பேப்டிசம் எடுத்தா டை போயிருமோ, அநேகர் பேப்டிசம் எடுக்காம இருக்கிறாங்க. நாங்க சிலருக்கு சொல்லியிருக்கோம், தலையில வேணா நீங்க ஏதாவது போட்டுக்கோங்க, எப்படியாவது பேப்டிசம் எடுத்துருங்க. அப்ப நம்முடைய நாட்கள் போக மரணத்துக்கு ஏதுவான செயல்பாடுகள் நம்முடைய சரீரத்தில் நடக்குது. ஒரு 20 வயசுல ஓடுறது மாதிரி ஒரு 50 வயசுல இருக்கிறவங்க ஓட முடியுமா ரோட்ல, அவர் 5 மைல் ஓடிட்டு வர்ற ரன் பண்ற ஓட முடியுமா, ஓட முடியாது, மெதுவாக தான் போக முடியுது. அப்ப என்ன காரணம், மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் ஒரு மரணத்துக்கு ஏதுவாக அவனை எடுத்துக்கொண்டு செல்லுகிறது. அதனால பயந்துடாதீங்க, கருத்து 100 வயசு கொடுக்கலாம், அதுக்கு ஆயுசத்தேவன் கூட்டி எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆனாலும் பாவத்தில மனிதன் உருவானான், துர்க்குணத்தில உருவானான். இன்னும் மனிதன் பாவம் செய்யும்போது அது வேதத்தில் நம்ம அநேக காரியங்களை பார்க்க முடியும். அவங்க பிதா மாதாக்களை கனம் செய்யாதவர்களுக்கு ஆயுசு குறைவு, துன்மார்க்கனுடைய ஆயுத நாட்கள் குறைவு. அப்ப ஆயுச நாட்களை கர்த்தர் கையில வைத்திருக்கிறார். அதே நாம் தியானித்து பார்க்கும்போது அந்த பாவத்திற்கு சம்பளம் ஒரு மரணமாக மாறிவிடுகிறது. இல்லை என்றால் ஆவிக்குரிய மரணம். ஆதாமிடத்திலும் ஆதாமிடத்தில் கர்த்தர் சொன்னார், இந்த பழத்தை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய். ஆனா அவங்க நல்லாதான் இருந்தாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன, அவருடைய ஆத்மா அவர்கள் தேவ சமூகத்தில் நிற்கக்கூடாத ஒரு மரணத்தை சந்தித்தது என்று. அதனால் பிரியமானவர்களே, நாம் பாவம் செய்து எளிதாக வெளியில வந்துவிடலாம் என்று நாம் நினைக்கக்கூடாது. பிசாசானவன் எளிதாக விடமாட்டான், அதை தொடர் செய்ய வைப்பான், வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வருவான். அநேக சூழ்நிலைகளில் நாம் அதை கைவிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹலேலூயா, ஹலேலூயா. ஒரு நாள் கிறிஸ்துமஸ்க்காக ஒரு செய்தி எடுக்கும்போது ஆவியானவர் வெளிப்படுத்தினார். இந்த அங்க கிறிஸ்துமஸ் பாத்தீங்கன்னா, எனக்கு ஜெர்மனி பற்றி தெரியல, அமெரிக்கால எல்லாரும் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு ஹாப்பி கிறிஸ்துமஸ் கிஃப்ட் கொடுக்கறது. அப்ப ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் என்று வெளிப்படுத்தினாரு, எந்த ஒரு தகாத உறவின்படி யாருமே கிப்ட் வாங்கக்கூடாது. நீங்க கிப்ட் அப்படி ஒரு ஆண்ட இருந்தோ ஒரு பெண்ணிட்ட இருந்தோ நீங்க வாங்கினாலும் நிச்சயமாக அந்த கிறிஸ்துமஸ் வந்து நீங்க யூ டிஸ்ஆனர், நீங்க ஒரு கனவீனப்படுத்துகிறீங்க கிறிஸ்துவனுடைய பிறப்பை நினைவு கூறுகிறது என்று கர்த்தர் என்னை வெளிப்படுத்திட்டு உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு ஒருவர் ஒரு போன் பண்ணார். போன் பண்ணி சொன்னார், பாஸ்டர் எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப், என் கூட வேலை பார்க்கிற லேடி எனக்கு ஒரு கிப்ட் கொடுத்தாங்க, இந்த கிப்ட வீட்டுக்கு கொண்டு போனா என் ஒய்ஃப் என்ன ஒன்னும் இல்லாம பண்ணிடுவாங்க, அதனால நீங்க தான் கொடுத்தீங்கன்னு நான் சொல்ல போறேன். அப்பா ஆண்டவர் இப்பதான் வெளிப்படுத்திருக்கிறார் ஒரு செய்தி, நல்ல பாயிண்ட் பேசலாம்னா இப்ப என்ன ஒன்று மாமா மாதிரி உட்கார வச்சுட்டாரு பாருங்க. இத போய் அவங்க ஒய்ஃபிட்ட சொன்னா அடுத்து நான் இன்னொன்னு அடிச்சு போலீஸ் வந்து அடுத்து நான் தான் அங்க உடனே போனோம். ஒரு லேடி கொடுத்தத திரும்ப கொடுக்க முடியல, இல்லாத போட்டுட்டு போகாம அங்க எவ்வளவோ அநேக ரெட் கிராஸ் சால்வேஷன் ஆர்மி நிறைய ஓபன் பாக்ஸிங் எல்லாம் வச்சிருப்பாங்க எல்லா இடமும், உங்க கிளாஸ் உங்க துணிகள் எல்லாம் கொண்டு போடலாம், அங்க கொண்டு கொடுக்கலாம், எவ்வளவு ஹோம்லெஸ் கொடுக்கலாம், அதை போட்டுட்டு அந்த லேடிட்ட போய் அவருக்கு காட்டணுமா. அவர் சொல்லிட்டாரு, பாஸ்டர் உங்க பேரை சொன்னாதான் நான் தப்ப முடியும். பாருங்க ஒரு மனிதனுடைய நிலைமை பாருங்க, பயந்து வந்த பிள்ளைங்க இருக்கு, அடா பாவி உன் பாஸ்டர் இருப்பானா, என்ன இழுத்து கொண்டு நீ விட்டுறிய. சூழ்நிலைகள் பாருங்க எப்படி இருக்குது. அதனால தான் ஆண்டவர் முதலில் சொல்றாரு, இப்படி ஒன்று வரும், கவனமா இரு. அன்னைக்கு சூழ்நிலையில சாட் பண்றோம், டெக்ஸ்ட் பண்றோம், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வீண் சண்டைகள், வீண் பிரச்சனைகள். இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம் பிரியமானவர்களே. ஆதாமும் ஏவாளும் இணைந்திருந்தால் அந்த பாவமே உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்காது. சேர்ந்து ஜோம் பண்ணுங்க, சேர்ந்து சர்ச்சுக்குவாங்க, சேர்ந்து ஆராதனை பண்ணுங்க, எல்லாவற்றிலும் இணைந்து குடும்பமாக இருக்கும்படி கர்த்தர் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹலேலூயா. இந்த பாவம் குடும்பத்திற்குள்ளே கடந்து வராதபடி கர்த்தர் அவைகளில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாராக. அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழுந்து போகாதபடி தேவ கிருபையிலே காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கடைசியாக 1 யோவான் 3:14-15 பார்க்கும்போது சகோதர அன்பை குறித்து ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3:14 நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப காரணம் இல்லாமல் சகோதரத்தில் நாம் பகைக்கவே கூடாது. நீ எடுத்ததுக்கெல்லாம் பகை, எடுத்ததுக்கெல்லாம் கோபம், ஒருபொழுது நாம் அப்படி இருக்கவே கூடாது. ஹலேலூயா. ரோட்ல போறாங்க, என்னெல்லாமோ பேசிட்டு போறாங்க, நம்ம அதெல்லாம் மன்னிச்சிடுறோம். ஆள் இதுல நண்பர்களா இருக்கிறோம், திடீர்னு ஒரு சின்ன காரியம் தவறா நடந்துச்சுன்னா மன்னிக்கிறது இல்லை. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது தம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம். அப்படி நம்ம அன்பு கூறவில்லை என்றால், வேதம் சொல்கிறது ஜீவனை கொடுக்கிற அளவிற்கு நாம் அன்பு கூற வேண்டுமா? அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். அது சினங்கொள்ளாது, இருமாப்பாயிராது, தற்பொழிவை நாடாது. நம்ம இருக்கிறதையே அன்னதானம் பண்ணினாலும் அன்பு இல்லை என்றால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்பு முக்கியம், அன்பு பிரதானம், அன்பை காட்ட வேண்டும். அன்புனா என்னங்க? நம்ம எங்க பணம் கொடுத்து வாங்கணுமா? ஹீரோ கொடுத்து வாங்கணுமா? நான் 100 யூரோ கொடுக்கறேன், கொஞ்சம் அன்பு கொடுங்க. அன்பை இயேசு இடத்திலே கற்றுக்கொண்டிருக்கிறோம், அதை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ள வேண்டும். அன்பு வெளிப்படும் போது மன்னிப்பு வருகிறது, அன்பு வெளிப்படும் போது மன்னிப்பு கேட்க வைக்கிறது, அன்பு வெளிப்படும் போது மறக்க செய்கிறது. அன்பு மிக முக்கியமானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடினால் நாம் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அன்பு கூறவில்லை என்றால் நாமும் ஒரு விதத்தில் மரணம் துக்கத்தை சம்பாதிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். யாருக்குமே பகையாளிகள் இருக்கக்கூடாது. எந்த சபையாரும் நமக்கு பகையாளிகளா இருக்கக்கூடாது. எந்த குடும்பத்தாரும் நமக்கு பகையாளிகளா இருக்கக்கூடாது. கூட்டு குடும்பத்தில் யாரு எதை சொன்னாலும் நாம் நம்மை தாழ்த்தி நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அங்கேதான் ஆசீர்வாதம் பெருகும். பெரியமானவர்களே, அதே நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும். அபிரகாமை லோத்தை பார்க்கிறோம். லோத்து செழுமையானதை எடுத்துக்கொண்டார். அபிரகாம் ஒன்று இல்லாமல் அப்படியே பார்த்துக் கொண்டிருக்கும் போது உடனே கர்த்தர் அபிரகாம் இடத்துல பேசுகிறார். நீ இந்த பார்க்கிற பாரு, இதெல்லாம் உனக்கு நான் கொடுக்க போறேன். ஒரு அலையிலே சொல்ல மாட்டோமா? அபிரகாமுடைய வேலைக்காரோட லோத்துடைய வேலைக்காரோட மனஸ்தாபம் வந்தது. அப்பா நீ அந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன். சிலர் இருப்பாங்க, நீ அந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம் தான் வருவேன். சில வேளையில கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்லுவார், தெளிவாக வெளிப்படுத்துவார். நாங்கள் எவ்வளவோ அனுபவங்களை பார்த்திருக்கிறோம், எவ்வளவோ அனுபவங்கள். சில வேளையில மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ணுவோம், ஏதாவது ஆகி இறந்துட்டாங்கன்னா பிள்ளைங்க சொல்லுவாங்க, நீங்க தான் அந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போனீங்க, நீங்க எங்கப்பா போனீங்க இப்போ? அப்படி கேட்க முடியுமா அவங்ககிட்ட? கடைசியில் பாரமா இருக்கும், அழுகையா வரும். ஆண்டவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணோம், இந்த மரணத்தில் நம்ம பங்குன்ற மாதிரிலாம் பிள்ளைங்கள்லாம் பேசுறாங்க. அவங்க எங்கேயா இருந்திருப்பாங்க, எவ்வளவு உதவி பண்ணு பேசுவோம். உடனே ஆண்டவரே மன்னிச்சிருங்க, என்ன எங்களை மன்னிச்சிருங்க. இவைகளெல்லாம் எடுத்தால் நம்ம பிரசங்கிக்க முடியாது, ஜபிக்க முடியாது, அந்யோன்யம் கொள்ள முடியாது. தேவ பிள்ளைகள் எல்லாம் மன்னிக்க வேண்டுமாம். சகோதர அன்பு பிலடெல்பியா திருச்சபை. அப்ப தேவ பிள்ளைகள் சகோதர அன்பிலே நிறைந்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பார்ட்டி சேர்க்கிறது, கேங் சேர்க்க, இதெல்லாம் சபை வளரவே செய்யாது. கர்த்தருக்கு பிரியமட்ட காரியங்கள், கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிடக்கிறவும் வாருங்கள் என்று சொன்னபோது நாம் தாழ்ந்து பணிந்து குனிந்து தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட வேண்டும். ஒரு அலையிலே சொல்லலாமா? அதாங்க திருச்சபை, அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். அவைகளை தான் கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். அதை மரணத்திற்கு ஒப்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படி நாம் அன்பு செய்வோம் என்றால் மரணத்திலிருந்து நாம் விலக்கி காணப்படுகிற ஒரு அபிஷேக தைலத்தை அதற்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அலையிலே சொல்லலாமா? அனைவர் இணையும் போது மனஸ்தாபம் வருகிறது நிச்சயமான காரியம். உங்க வீட்டில் கணவன் மனைவியா இருக்கிறீங்க, மனஸ்தாபம் வருகிறதா இல்லையா? பிள்ளைகளோடு வருகிறதா இல்லையா? வருகிறது. அப்ப சபையில நாம் 100 பேர் வரும்போது, 200 பேர் வரும்போது, அநேகர் சமையல் செய்யும் போது, அநேகர் சண்டே கிளாஸ் நடத்தும் போது, ஒவ்வொருவர் கருத்தை சொல்லும் போது, அதை நாம் ஒரு பிரச்சனைகளாக எடுக்கக்கூடாது. அதை சகோதரத்துவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க, தம்பின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் சொல்றாங்க. என்ன எங்க அக்கா இப்படி சொல்றாங்க நம்ம நினைப்போமா? அதை போன்று தேவ பிள்ளைகள் தேவனுடைய அன்பினால் கட்டப்பட்டவர்களாக அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும், முந்தி கொள்ள வேண்டும். அது ஞானமா சொல்லணும். யாருட்ட என்ன சொல்லணும், எப்படி சொல்ல வேண்டும், ஆவியின்படி நடத்துதல்படி செய்யணும். இல்லைன்னா நம்ம பேசாம இருக்கிறது, அன்பாக இருக்கிறதே முக்கியமான காரியம். சோ இவைகளை குறித்து நாம் பார்க்கும்போது, பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவனை பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. அதுதான் மிக முக்கியமான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம், நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கருத்து ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஐந்தாவதாக பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தல் 20:6. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? புக் ஆஃப் ரெவலேஷன் chapter 20:6. பைபிள் இல்லாதவங்க பக்கத்தில் நீங்க பார்க்கலாம். எல்லாரும் பைபிள் கொண்டு வரணும். நீங்க அப்படி இல்லாதவங்க நீங்க எப்படியாவது பெற்றுக்கொள்ளுங்க. எனி பைபிள், தமிழோ ஆங்கிலமோ உங்களுடைய மொழிகளையும். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஹல்லேலூயா. இதுல ஒரு சம்பவத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். முதலாம் உயிர்த்தெழுதல், இரண்டாம் மரணம். அப்ப இரண்டாம் மரணம் ஒன்று இருந்தால் உச்சமாக முதலாம் மரணம் ஒன்று இருக்கிறது. அப்ப இந்த மரணத்தை, முதலாம் மரணம் வந்து நம்முடைய சரீரம் மரித்து போகிற ஒரு மரணம். நான் குயிக்கா முடிச்சிடறேன், பாடல் ஆராதனை ஜபிக்கலாம். முதலாம் மரணம் என்று சொல்லுகிறது தற்காலிகமாக மனிதனுக்கு வரக்கூடிய மரணம். ஹல்லேலூயா. இரண்டாவது மரணம் நியாயம் தீர்க்கப்பட்டு, இதே 20 கடைசி பகுதியில் நீங்கள் பார்க்க முடியும். நியாயம் தீர்க்கப்பட்டு ஒரு மனிதனை பாதாள அக்னியிலே தள்ளுகிறது இரண்டாவது மரணம். முதல் மரணம் என்ன? முதல் மரணம் என்ன? பிசிக்கல் டெத், இயற்கையாக ஒரு சரீரத்தில் உண்டாகிற மரணம். இரண்டாவது மரணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரை நியாயம் தீர்த்து அவரை, ஒரு மனிதனை அக்னி கடலில் தள்ளப்படுகிறது இரண்டாம் மரணம். அதைத்தான் வேதம் சொல்கிறது, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவான், முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பரிசுத்தவான், இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அப்ப முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லும்போது எக்காலம் தொழிக்க இயேசு வரும்போது கிறிஸ்துக்கள் மறித்தவர்கள் இமைப்பொழுதில் எழும்புகிறது முதலாவது உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்கிறது கிறிஸ்துக்கள் மறித்தவர்களும் உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோமா? மத்திய ஆகாயத்தில் அவர் வருவார், திரளான தேவதூதர்களோடு வருவார், அவர் நம்ம எடுத்து செல்வார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள தேவ பிள்ளைகள் மேல இரண்டாம் நியாயம் தீர்ப்பு செய்து பாதாளத்துக்கு அனுப்புகிற இரண்டாவது மரணம் அவர்களுக்கு கிடையாது. அப்ப தேவ பிள்ளைகளுக்கு என்ன? ஒரே ஒரு மரணம் தான். இரண்டாவது நியாய தீர்ப்பை குறித்து நம்ம பயப்படவே வேண்டாம். ஹல்லேலூயா. இல்ல, நாங்க பயந்துட்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோமா? நியாய தீர்ப்பை குறித்து நம்ம பிரியமலை பயப்பட வேண்டாம். நம்ம தேவனுக்கு பயந்து வளர்ந்தா என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். அல்லேலூயா சொல்லாமா? தேவனுக்கு பயந்து வளர்ந்தா நம்ம நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் வேதம் படிச்சு ஆலயத்தில் வந்து தேவனுக்கு கொடுக்கறதை கொடுத்து ஆராதித்து ஆராதனையில பாருங்க, பயத்தோடும் பக்தியோடும் ஆனந்தத்தோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் புகழ்ச்சியோடும் நம்ம தேவனை ஆராதிக்கணும். ஆவியோட உண்மையோட ஆராதிக்கணும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதில் ஆராதிக்கணும். தசம பாகங்களை செலுத்தி ஆராதிக்கணும். நம்முடைய சரீரங்களை இசைத்து கைகளை தட்டி பாடி தேவனை ஆராதிக்க வேண்டும். இப்படி அநேக ஆராதனைகள் சொல்லப்படுகிறது. இப்படியாக தேவ பிள்ளைகள், பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த முதலாம் உயிர்த்தெழுதலே பங்குள்ளவர்களாக நம்ம இருப்போம் என்றால் அந்த இமைப்பொழுதுல நம்ம என்ன செய்வோம்? இரண்டு பேர் இருப்பாங்க, ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். சிலர் ஆலயத்துக்கு வரும்போது பைபிள் எடுத்துட்டு வரமாட்டாங்க, மனைவி தான் கொண்டு வரணும், மனைவி தான் ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் அவங்க பார்த்துவாங்க மனைவி. இல்ல, சிலருக்கு எல்லாம் கணவர் தான். யார் எடுத்துக்கொள்ளப்படுவா? யார் எடுத்துக்கொள்ளப்படுவா? யோசனை பண்ணி பாருங்க. ஒருவேளை நம்ம பாதாளத்துக்கு போயிட்டோன்னு வைங்க, உங்க மனைவி பரலவும் போயிட்டாங்கன்னு வைங்க, அட பாவி மனுஷி, பரலோகம் போயிட்டு நம்ம பாதாளத்தில் இருக்கிறோமே, அதற்கு தாங்க இங்க நாங்க போதிக்க வந்திருக்கிறோம். அதுக்குதான் தேவனுடைய சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது சபை பரிசுத்தமாக்கப்படுகிற இடம், பலிபீடங்கள் செப்பனிட்ட கற்களினால் ஜீவனுள்ள கற்களாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டு ராவிக்குரிய மாளிகையாக கர்த்தர் அசைவாட வேண்டும் என்றால் கட்டடம் கட்டுகிறவர்கள் ஆகாதது என்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல நீங்களும் நானும் கட்டப்படுகிறவர்களா இருக்கிறோம். ஹலேலூயா. அந்த ஜீவனுள்ள கல் நம்மை தாங்குகிறது, நாம தாங்க வேண்டும், ஒருத்தரை ஒருவர் தாங்க வேண்டும். இந்த கற்கள் ஒன்றை ஒன்று தாங்குகிறது, இந்த பவுண்டேஷன் இந்த ரூஃபை தாங்குகிறது. அதனால்தான் நம்ம படிக்கட்டுல மேல வந்து உட்கார்ந்துருக்கிறோம், தாங்குகிறது. நாமும் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹலேலூயா. பிரியமார்ல அந்த ஒழுக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சோ வேதத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும். மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து, ஞானஸ்தானம் எடுத்து பாஸ்டரா வந்து நம்மகிட்ட கெஞ்சுறது, தம்பி ஞானஸ்தானம் எடுத்துருங்க, நீங்க எடுத்த எங்களுக்கு கிரெடிட் கிடைக்குதா, நீங்க எடுத்த எங்களுக்கு சேலரி உயர்வு கிடைக்குதா, நீங்க ஞானஸ்தானம் எடுத்தா எங்களுக்கு கவர்மெண்ட்ல சலுகை கிடைக்குதா. சமீபத்தில் ஒருவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள், சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கடைசியில் அவரால் நடக்க முடியல. அப்ப கேட்டாரு, ஐயா எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, தண்ணிக்குள்ள கொண்டு போக முடியாத சூழ்நிலையில பக்கெட்டு பக்கெட்டா அவருக்கு மேல தண்ணியை விட்டு அப்படியாவது ஒரு தண்ணிக்குள்ள போனது மாதிரி ஒரு 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 ஐடியாவில் உள்ள தண்ணி நிரம்புறது மாதிரி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கடைசியில் அவர் மரித்து போனார். ஏதாவது அவசியம் இருக்குதா, அவசியம் இருக்குதா? ஒரு பாதி சொன்னாரு, 30 வருஷம் ஒருத்தர் வராரு, இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல. சொன்னா பார்க்கலாம். அந்த பாஸ்டர் பாக்க எனக்கு ரொம்ப 30 வருஷம் பாவம் மாதிரி வரும் சோத்துறோம் ஐயா. இப்ப அணைகிறாங்களா? அப்படிதான் பாஸ்டர் மாதிரி அப்படிதான் நினைக்கிறேன். ஒன்னு சாப்பிட ஒன்னும் இல்லை போல, ஒரு நாள் வரும். ஹலேலூயா. முதலாம் உயிர்த்தெழுதல் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க, அப்பதான் இந்த பக்கம் இவங்கள காணும், அவங்கள காணும். அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க, அந்தி கிறிஸ்து வருவான். அடையாளத்தை போடுறியா, கொலை பண்ணவா? அடையாளத்தை போடலைன்னா ரத்த சாட்சியா மறிக்கலாம். அடையாளத்தை போட்டா பரலவும் இல்ல. அடையாளத்தை போடாம நீங்க வெளியில போறோம், ஏய் அடையாளம் போடாம போறோம் பாரு, மாப்பிள்ள மச்சாங்கல பிடி அடு கழுத்தை விட்டு. ஏதாவது தேவை இருக்கா? இதுதாங்க நடக்கிறது. வேதம் அதான் சொல்லுது, உங்க மனைவி ரட்சிக்கப்படலன்னா வருகை எடுத்துக்கொள்ளப்படுறது இல்ல. அப்ப உங்களை நீங்க ஆவிக்குற இடத்துக்கு கூட்டிட்டு வரணும். கன்வென்ஷன் கூட்டம், சபையில ஒழுங்கு பண்ணுகிற கூட்டங்களுக்கு கொண்டு வர வேண்டும், உபவாச கூட்டங்களுக்கு கொண்டு வர வேண்டும். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம் எளிதாக எடுத்து செல்கிறது அல்ல என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள் தேவ பிள்ளைகள் நாம் பெல்லப்பட்டு வரும்போது அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாக நாம் எல்லாரும் மாற்றப்பட வேண்டும், சபையில் எல்லாரும் மாற்றப்பட வேண்டும். இயேசு வரும்போது ஒருவரும் நாம் கைவிடப்படவே கூடாது. கைவிடப்பட்ட என்ன ஆகுது? சுருக்கமா சொல்லிடுறேன், கைவிடப்பட்ட உபத்திர காலம், மகா உபத்திர காலம். அப்ப அந்திகரிசன ஆட்சி வரும்போது நீங்க அவனுடைய லெக்கத்தை போடணும், போட்டா வெளியில போகலாம். ஆனா வேதம் சொல்கிறது லெக்கத்தை போட்டா கர்த்தர் பரலோகத்தில் என்ன செய்ய மாட்டாரு, உங்களை சேர்த்து கொள்ள மாட்டாரு. அப்ப ரத்த சாட்சியா மறைஞ்சா நம்ம அங்கேயே பார்க்கிறோம், வஸ்திரத்தை ரத்தத்தினால் துவைத்து எடுத்தவர்கள். அப்ப திரும்ப நம்ம இயேசுவை மறுதளிக்காம நான் இன்னும் ரத்த சாட்சியா நான் மறிக்கிறேன் என்றால் கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்தில் இடம் கொடுப்பார். அதான் முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன், இரண்டாம் மரணத்தில் அவனுக்கு அதிகாரம் இல்லை. நீங்கள் வெளிப்படுத்தல் 20:12 வேதம் சொல்கிறது, மறித்தோராகிய சிறியவரையும் பெரியவரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின்படி மறித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்படைந்தார்கள். நம்முடைய கிரியைகள் எல்லாம் கர்த்தர் எழுதிட்டே வராரு. கீழே சொல்றாரு, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட காணப்படாதவன் அவன் அக்னிக் கடலில் தள்ளப்பட்டான். நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். மல்கியால சொல்றாரு, ஞாபக புஸ்தகம், நீ தியானிக்கிறதெல்லாம் நான் ஞாபகமா எழுதி வைக்கிறேன். அப்ப தேவனுடைய சமூகத்தில் போகும்போது அங்க எடுத்துட்டு வருவாங்க ஒரு பெரிய புஸ்தகத்தை. நீங்க தியானிக்கிறவங்களா இருந்தா அங்க போனோன்னு பாரு, இந்த சகோதரிக்கு இவ்வளவு பெரிய ஞாபக புஸ்தகம், இவ்வளவு பேஜ், 200 பேஜ், 300 பேஜ் இந்த சகோதரியை குறித்து எழுதியிருக்கிறோம். நீங்க ஒண்ணுமே தியானிக்கலன்னா அங்க ஒரு பேப்பர் கூட இருக்காது. அங்க ஞாபக புத்தகத்தில் உங்க பேரே இருக்காது, ஜீவ புத்தகத்தில் உங்க பேரே இருக்காது. தேவ பிள்ளைகள், நம்ம ஆவிக்குரிய வாசல்ல வந்துட்டோம். இப்ப வளர்ச்சிக்கு நேராக வந்துவிட வேண்டும், கனி கொடுக்கிறவர்களாக வந்துவிட வேண்டும், முதிர்ச்சிக்கு நேராக வந்துவிட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியாக முதலாம் உயிர்த்தெழுதலில் நாம் பங்குள்ளோம் என்றால் வேதம் நம்மை பாக்கியவான் என்று சொல்கிறது. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். பாஸ்டர் சொன்ன உடனமாக பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் முதலாவது ஆவிக்குரிய ஒழுங்குகளை நாம் சரி செய்து கொள்வோம். ஞானசான் எடுக்கலாம், முடிஞ்ச வந்து கேளுங்க, பாஸ்டர் சொல்லுங்க, பாஸ்டர் அடுத்த முறை நான் எடுக்கிறேன். ஆத்மா, ஒருவருடைய ஆத்மா நஷ்டப்படக்கூடாது என்பதை கர்த்தர் விரும்புகிறார். கண்களை மூடி நாம் செவிக்கலாம். அவரை நோக்கி கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்றால் அந்த வார்த்தைகள் மூலமாக சுகர பலபன ரீக தூரபாசரபனா. தேங்க்யூ, 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 ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். கிருபை செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி என்ன பார்க்க வேண்டாம், தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார். நம்மை தாழ்த்தி அவரை நோக்கி பார்க்கலாம். அவருடைய கிருபை வந்து போதும். குறைவாக வந்து கர்த்தர் நிறைவாக அனுப்புகிற தேவன், வறுமையாக வந்து நம்மை ஆசீர்வதித்து அனுப்புகிற தேவன், வியாதியோடு வந்து நம்மை சுகத்தோடு அனுப்புகிற தேவன்.
ஹல்லேலூயா. சோ ஆவியானவரும் அவருடைய வசனமும் நம்மை வாழ வைக்கும், நம்மை பலப்படுத்தும். நான் நம்புறேன் பல நீங்கள் ஆவில விடுதலையாக இருக்கீங்க சொல்லி. அது மட்டுமில்ல, தேவனுடைய வசனம் பலரோட பேசியிருக்கோன்னு சொல்லி நம்புறேன். சோ கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்விலே செய்யப்படும், தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்விலே பரிசுத்தப்படட்டும். சோ ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் எங்கு பேசினாரோ அதற்கு விட்டுக் கொடுங்க. விடுதலோடு தேவனுக்குள்ளே வாழ்ந்து தேவனுக்கு மகமாக வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மேம்பட்டாட்டும். Thank you, Pastor, for your coming. Thank you for your coming. So, எங்கள் மத்தியில் வந்து இப்படியாக ஓடிச்சதுக்காக ஆண்டவருக்கு சோதரம். நீங்க சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க.
நல்ல ஒரு ஆசீர்வாதமான சபை. அல்லேலூயா. அநேக ஆசீர்வாதங்கள், ஒரு முக்கியமான ஆசீர்வாதம், நல்ல போதவரும், நல்ல சபை. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. தொடர்ந்து வாங்க, உங்களோட நண்பர்களை அழைச்சிட்டு வாங்க. நீங்க தொடர்ந்து வரும்போது படிப்படியாக எல்லா பிரச்சனைகளும் மாறி, உடைய விசா காரியங்களோ, குடும்ப காரியங்களோ, பினான்சியலோ, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நன்மை நாள் உங்களை ஆசீர்வதிப்பார். நானும் உங்களுடைய சபைக்காக நான் ஜெபிப்பேன். ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ பாஸ்டர்.
நிறைய ஊழியம் அவருக்கு இருக்குது. ஆனால் அவருடைய கிருபைப்படி தப்போடு வந்துட்ட பத்திலே அவர் உடைச்சதுக்காக கர்த்தருக்கு சோதரம். அவருக்காக ஜெபப்படி கொடுங்க. தேவோட சித்தம், தேவோட நோக்கம் அவருடைய அவருடைய வாழ்விலும் அவருடைய ஊழியத்தில் நிறைவேற அவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுவோம். சரி, எல்லோரும் நக்கங்களை மூடி நாம் ஜெபத்தோடு நாம் முடித்துக் கொள்வோமே. நன்றி தகப்பனே, நன்றி. உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எல்லாவற்றுக்கும் மேலாக வெளியேற பெற்ற உம்முடைய சமூகம் அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்ததுக்காய் உமக்கு சோதரம். இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் தலைவர், நீரே எங்கள் இரட்சகர். ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்த, உம்மை மகிமைப்படுத்த உம்முடைய வழி நடக்க எங்களை கிருபை தாருங்க. எங்கள் மத்தியில் நீ கொண்டு வந்த அருமையான ஊழியக்காரனுக்காய், போதகருக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவரே உம்முடைய பார்த்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவரே உம்முடைய ஊழியங்கள், ஊழியத்தையும், ஊழியங்களை, குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்த அவருடைய எல்லைகளை பெரிதாக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவரையா. அவருடைய வாழ்வின் ஊழியத்தில் நீ செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாது, தடைபடாது. விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். அன்று இந்த ஊழியக்காரன் மூலமாக அன்று அவர் செல்லுமிடமெல்லாம் உம்முடைய நாமும் மகிமைப்படவும், ஜனங்கள் உன் பக்கமாக திரும்பவும், ஆவி நிறைவை பெற்று விடுதலையோடு உமக்குள்ளே வாழ கர்த்தர் கிருபை செய்து வரும் நாட்களில் இன்னும் பல்லமையாக உமது அடியான பயன்படுத்துகின்ற நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஊக்கமாய் நாங்கள் மன்றாடுறோம். கர்த்தாவின் ஸ்தோத்திரம். நீ விடுதலாக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி பலப்படுத்தினதுக்காய், ஸ்திரப்படுத்தினதுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, எல்லா மகிமையை கனத்தை நாங்கள் உம் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆவே, ஆவே, ஆவே. சரி, எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளவே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபாரங்களையும் வருவார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவா தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் அனியுணமும் நாம் அனைவரோடும் என்னை கூட இருப்பதாக ஆவே ஆவேடா. வரவேற்பு வாழ்த்துக்கள், நண்பர்கள் வாழ்த்து பேசுங்கள். திரும்ப நாம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.